Thank you, Brother Neville. உங்களுக்கு நன்றி. மாலை வணக்கம் நண்பர்களே, மீண்டுமாக வந்திருக்கிறேன். எனக்கு இந்த காலையில் 4 மணி நேரங்களை தவிர அதிகம் கிடைக்கவில்லை. அது ஒரு இகழ்ச்சியா இருக்கிறது. 4 மணி நேரம் உரையாடின பின்பு நீங்கள் என்னை குறித்து மிகுந்த கலைப்படைந்து நீங்கள் என்னை மேடையை விட்டே துரத்தி விடுவீர்கள்.
You're always got a bunch of these things left over that you never get to.
Yes,
but
sir.
Tonight, honey, you can just have all the time that you want.
Amen.
So you don't have to miss none.
Well, I got about half the Bible
out here. நான் இங்கு கிட்டத்தட்ட பாதி வேதாகமத்தையே எழுதி வைத்திருக்கிறேன். நமக்கு இங்கு பல பெரியப்பட்ட சகோதரர்களும் இருக்கின்றனர். நாம் அவர்கள் பேசுவதையும் கேட்க வேண்டும்.
How many enjoyed?
எத்தனை பேர் இந்த காலை ஆராதனையை உணர்ந்து மகிழ்ந்தீர்கள்? உண்மையாகவே 4 மணி நேரங்கள் ஒளிநாடா எந்த அளவு தொடர்ந்து பதிவானது என்பதை நான் அறியேன். ஆராதனைக்கு பிறகு என்னுடைய சகோதரி என்னை தொலைபேசியில் அழைத்தாள். அவள் அது வேறு யாருக்கும் வேண்டியதல்ல என்றாள். அது சரியாக எனக்கானதாய் இருக்க வேண்டியதா இருக்கிறது என்றாள். அவளுடைய கணவன் ஜூனியரிடம், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்றாள். அவர், ஓ, நான் சகோதரன் பிரணாம் இதை காட்டிலும் அதிக நேரம் பேசுவதை கேட்டிருக்கிறேன் என்றாராம். அவளோ, அப்பொழுது அவை யாவுமே எனக்கே வெளிப்படுத்தப்பட்டது என்று நான் நிச்சயமுடிவாக இருந்தேன் என்றேன் என்று அவள் கூறினாள். அவள் இங்கே பின்னால் இருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். இல்லை என்றால் நான் அதை அவள் பேரில் கூறுவேன். ஆனால் நான் அதை அப்படியே கூறாமல் விட்டு
விடுவேன்.
டெலோரஸ், எங்கே இருக்கிறாய்? அவள் இங்கு இல்லை. நல்லது, அப்படியானால் நான் அதை கூறுவேன். அவள், நான் வெறுமன சிறிது அழகுபடுத்தும் பொருட்களை உபயோகித்து வந்த குற்றத்தோடுகளாக இருந்து வந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். வெறுமன சற்று முடியையும் கத்தரித்துக் கொள்வேன் என்றாள். அது முற்று பெற்று விட்டது என்றாள். அவள் இன்னும் மறிக்கவில்லை என்பதை உணர்ந்தாளாம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் மறிக்க வேண்டும். எனவே அதற்குரிய செய்தியாய் தலைப்பிடப்பட்டதாயும் புத்தாண்டிற்கானதாயும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை அருள்வாராக. இன்றிரவு அநேகரை உள்ளே காண்பது மிகவும் அருமையாயிருக்கிறது. சகோதரன் கிராம் ஸ்னெல்லிங், நாம் சியோன் மலையின் மேல் வாசமாயிருக்க செல்வோம் என்ற அந்த பழைய பாடலை அவர் பாடி முடிக்கின்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டே சரியாக உள்ளே நுழைந்தேன். இங்கே சிறிய ரவிலாசனை எப்போதும் நினைவு வைத்திருக்கிறவர்கள் எவருமே இல்லை என்று நான் யோசிக்கிறேன். அவரை யாராவது நினைவு வைத்திருக்கிறீர்களா? ஆம், 2 பேர். இல்லை, உங்களில் 3 பேர். சகோதரன் கிரகாம் மற்றும் சகோதரன் ஸ்லாட்டர். அது எனக்கு சகோதரன் ரவிலாசனை குறித்த நினைவு உண்டாக்கினது. அவர் வழக்கமாக எப்படி பாடுவார் என்பது நினைவிருக்கின்றதா? சிறிய சிறு உருவமுடையவர். நான் அவரை ரவி என்று அழைப்பதுண்டு. ஏனென்றால் அவர் ஒரு சிறிய தட்டையான கருப்பு தொப்பியா இருந்திருப்பார். அவர் ஒரு பெந்தேகோஸ்தே பிரசங்கியா இருந்தவர். ஆனால் மிகப்பெரிய ஆமை ஓடு மூக்கு கண்ணாடியா இருந்திருப்பார். நான், நீர் சரியாக ஒரு ரவியை போன்றே காணப்படுகின்றீர் என்றேன். எனவே நாங்கள் அவரை எப்பொழுதுமே ரவிலாசன் என்றே அழைத்து வந்தோம். ஒரு அற்புதமான சிறு சகோதரன். அவர் மிகவும் வயதானவராய் இருந்தார். அவர் உள்ளே குறிந்து கொண்டே வருவார். ஒரு கார் விபத்துக்குள்ளானதினால் அவருடைய முழங்கால்கள் விரைத்து போய்விட்டிருந்தன. அவர் தன்னுடைய கக்கத்தண்டை, இல்லை தன்னுடைய ஊன்றுகோலை இங்கே இந்த பக்கத்தில் தொங்கிவிடுவார். நான் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருப்பேன். அவர், அடிவுள்ள ஜீவியத்தின் வாழ்க்கை சூழல்கள் யாவும் அசையாமல் நின்று போகும் என்ற பாடலை அங்கே பாடச் செல்லும் போது அவர் அந்த பழைய ஊன்றுகோலை தன்னுடைய கரத்தை நீட்டி எடுத்து அதை சரியாக என்னுடைய கழுத்தில் கொக்கியிட்டு சரியாக இப்படி என்னை இழுத்து அவருடைய கரத்தை என் மீது போட்டு அப்பொழுது நாம் சியோன் மலையின் மேல் வாசமாயிருக்க செல்வோம் என்று பாடுவார். இங்குள்ள வேறு யாருக்காவது ரவிலாசரை தெரியுமா? வெறுமன உங்களில் ஒரு சிலருக்கு மட்டுமே. ஆகையினால் நான் இதை கூற விரும்புகிறேன். அவருக்கு ஒரு விசித்திரமான காரியம் சம்பவித்தது. அவர் ஒரு உண்மையான சிறு பிரசங்கியாயும் அருமையான சகோதரனாயும் இருந்தார். அவர் எந்த பெரிய பொறுப்புகளையும் பெற்றிருக்கவில்லை. அவருடைய ஊழியம் அப்படிப்பட்டதாக இருக்கவில்லை. ஆனால் அவருக்கு என்ன பொறுப்பு அளிக்கப்பட்டிருந்ததோ அதில் அவர் உண்மையாக ஜீவித்தார் என்று நான் நம்புகிறேன். அதுதான் முக்கியமான காரியமாகும். அவர் பிரசங்கிப்பதில் போதுமான பணம் சம்பாதிக்கவில்லை என்றும், ஆகையால் அவருக்கு ஒரு வேலை தேட வேண்டும் என்றும் அவருடைய மனைவி நினைத்தாளாம். அவர் எல்லா நேரத்திலும் வேதாகமத்தையே படித்துக் கொண்டிருந்தாராம். எனவே ஒரு நாள் அவள் அவர் மீது மிகுந்த கோபம் கொண்டு அவள் அப்படியே அவருடைய மடியிலிருந்து வேதாகமத்தை பிடுங்கி அதனை கொண்டு சென்று செயற்கை வெப்ப அடுப்பின் தீயை அதிகரிக்க செய்து அதனை செயற்கை வெப்ப அடுப்பில் குத்தி நுழைத்து அதை எரித்து போட்டாள். ஒரு சில மாதங்கள் கழித்து அவள் சில கிறிஸ்துமஸ் விளக்குகளை பொறித்துக் கொண்டிருந்த போது கிறிஸ்துமஸ் மரத்தில் தீயானது அவளை பிடித்து அதே இடத்தில் அவளை எரித்து போட்டது. பாருங்கள், நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதையே நீங்கள் அறுக்கின்றீர்கள். நான் அபிஷேகம் அடைந்தவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். புரிகின்றதா? தேவனுடைய வார்த்தை குறித்து சிந்தனை அங்கே அந்த ஜனங்களுக்கு விபத்து நேரிட்டிருந்தது. அப்பொழுது சாத்தான் அவர்களுடையதை அழிக்க முயன்றான். அவர்கள் அப்படி அங்கே பின்னால் எழுந்தென்று யாரோ ஒருவர் உள்ளே வருவதற்கு சற்று இடமளிப்பதை நான் காண்கிறேன். அவர்களுடைய உந்துகலம் எடுக்கும் குடியிருப்பு வண்டியில் பெரும்பாலும் அந்த வண்டியில் இருந்த எல்லாமே எரிந்து சாம்பலாகிவிட்டிருந்தது. நான் இங்கே வெளியே இருந்தேன். நான் நினைக்கிறேன் எரியாமல் எஞ்சியிருந்த ஒரே காரியம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பழைய வேதாகமும் என்னுடைய புத்தகமும் மற்றும் சகோதரன் ஆஸ்பருடைய புத்தகமும் என்று நான் நினைக்கிறேன். அவர்களுடைய உந்துகலம் எடுப்பு குடியிருப்பு வண்டியில் இருந்த எல்லாமே எரிந்து சாம்பலாகியிருந்தன. நான் அந்த வேதாகமத்தை கையில் எடுத்த போது அதன் வெளிப்புறத்தின் மேலே சிறிது புகைந்து கொண்டிருந்தது. கர்த்தர் கிச்சித்தமானால் என்ற ஒரு நாள் நாரதை இங்கே பிரசங்கப்படுத்தி கொண்டு வந்து வானங்களும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை என்ற பொருளின் பேரில் பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சகோதரிடமும் சகோதரனிடமும் கூறினேன். அவை யாவும் போய்விட்ட போதும் வார்த்தையானது இன்னமும் அங்கே இருக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையை எவ்வளவாய் கவனித்து பாதுகாக்கிறார் என்பது அற்புதமா இல்லையா? ஆகையினால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளிருக்க அனுமதித்தால் அவர் உங்களை குறித்து அக்கறை எடுத்துக் கொள்வார். அது உண்மை. வெள்ளத்தின் நேரத்தில் நான் இங்கு ஓரளவு பிரசங்கித்துக் கொண்டிருந்து விட்டு என்னுடைய வேதாகமத்தை விட்டு சென்று விட்டேன். 37 வருடம் வெள்ளமானது ஓரிரவு சற்றேறக்குறைய அது கூடாரம் முழுவதையுமே அடித்துக் கொண்டு செல்வது போல வந்து விட்டது. அது இதே பிரசங்க பீடத்தை மேலே கொண்டு சென்று விட்டது. அது மேலே உயர்த்தி கொண்டே அதை உட்குறைக்கு கொண்டு சென்று விட்டது. அப்பொழுது இங்கே உட்குறை வேதம் இல்லாதிருந்தது. வார்த்தையானது பிரசங்க பீடத்தின் கீழே இருந்தது. அது மூழ்கி போவதற்கு பதிலாக அது மிதந்தது. அது சரியாக உட்கூரையே சென்றடைந்து விட்டது. நான் இங்கே ஒரு படகில் ஏறி முழுவதுமாக சுற்றி பார்த்தேன். அப்பொழுது தண்ணீர் கீழே இறங்கின போது அது கீழே வந்து வெள்ளத்திற்கு பிறகு நான் வாசித்த அதே அதிகாரத்திலேயே இங்கே சரியாக அது இருந்தது. வானங்களும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அது உண்மை. அவர் அற்புதமானவர். அவர் அற்புதமானவர் அல்லவா? உண்மையாகவே நான் இங்கு உண்மையாகவே துரிதமாக முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு அருமையான போதகர்கள் அநேகரை உடையவர்களாயிருக்கின்றனர். நான் அவர்கள் எல்லோரையுமே மேடைக்கு அடைக்கலாம் என்று எண்ணினேன். ஆனால் நாம் அவர்களுக்கான இருக்கைகளை பெற்றிருக்கவில்லை. ஏனென்றால் நான் இங்கு வந்தது முதற்கண்டே கூட்டத்தில் அநேகரை நான் கண்டேன். ஒரு கால இன்றிரவு ஒரு செய்தி இருக்கலாம். நாம் நம்முடைய போதகரிடமிருந்து பேசப்படுவதை கேட்கவும் வித்தியாசமானவர்களிடமிருந்து பேசப்படுகின்றதை கேட்கவும் விரும்புகிறோம். அவர்களுக்கு தங்களுடைய இதயங்களில் இன்றளவிற்கான செய்தி இருக்கும். நான் உண்மையாகவே சுருக்கமாக சிறிதான ஏதோ ஒரு காரியத்தை கூற முயற்சிக்கிறேன். ஆகையினால் நாங்கள் இன்றளவு ஏதோ ஒன்றை துவங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லது தேவனுக்கு சித்தமானால், அதாவது என்னுடைய வாழ்நாளில் நாங்கள் ஒருபோதும் செய்திராத ஏதோ காரியம் இன்றளவு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அன்று நாள் சரியாக அதை குறித்து சிந்தித்து சகோதரன் நெவிலை அழைத்தேன். அது ஒரு மேம்பட்ட கருத்தாக இருந்தது என்று அவர் எண்ணினாராம். ஊதல்களை ஊதும் குழப்பம், கூச்சலிடுதல், மட்டுமே நடந்து கொள்ளுதல், குடித்தல், புத்தாண்டின் வெறியாட்டம் மற்றும் இது போன்ற எல்லாவற்றுக்கும் பதிலாக நாம் பீடத்தண்டை வந்து நள்ளிரவிலே ராபோஜனம் எடுக்கப் போகிறோம். நாம் ஒவ்வொருவரும் இன்றிரவு இந்த வெவ்வேறு ஊழியக்காரர்களிடமிருந்து நாம் வார்த்தைகளை கேட்கும் போது நாம் உண்மையாகவே பயபக்தியுடன் இருப்போமாக. இப்பொழுது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நான் ஒரு கிறிஸ்துமஸ் செய்தியை அளித்தேன். அப்பொழுது நான் ஜார்ஜியா மற்றும் வெவ்வேறு இடங்களிலிருந்து சபைக்கு வரும் ஜனங்களிடம் வர வேண்டாம் என்று கூறினேன். ஏனெனில் அது அவர்களுடைய பிள்ளைகளின் கிறிஸ்துமஸை பாழாக்கிவிடும். அவர்கள் அதற்காக எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அவர்கள் வெறுமன சிறு பிள்ளைகளாக இருக்கின்றனர். நான் உங்களுக்காக ஒளிநாடாக்களை அனுப்பி வைக்க செய்வேன். இப்பொழுது வராமல் இருந்த உங்களுக்கான அந்த ஒளிநாடாக்கள் என்னுடைய செலவாகும். சகோதரன் வூட்ஸும் மற்றவர்களும் அறிந்து கொள்ளட்டும். ஒளிநாடாக்களை அனுப்பி வைக்க உங்களுக்கான அதன் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன். இப்பொழுது இன்றிரவு நான் என்னுடைய வேதபாகத்தை வாசிப்பதற்கு முன்பு இந்த ஒரு காரியத்தை நான் முதலில் கூற விரும்புகிறேன். அநேகமாக நாம் பிரசங்கத்தில் ஏறக்குறைய நள்ளிரவு வரை இருப்போம். அதன் பின்னர் நாம் 12 மணிக்கு கிட்டத்தட்ட 15-20 நிமிடங்களுக்கு முன்பு நாம் வெளியே வந்து பஸ்காட்டுக்குட்டியான கர்த்தருடைய ராபோஜனத்துக்கு அப்பத்தை கொண்டு வரப்போகிறோம். அதை அப்பத்தை இங்கே வைத்து பின்னர் தேவருக்கு சோத்திரம் செலுத்தி பீடத்தண்டையிலே தலைகளும் இருதயங்களும் வணங்கினவாறு வந்து நின்று கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கு பெறுவோம். அங்கே அறையானது ஒளிப்பதிவு கருவிகள் முதலியவற்றால் நிறைந்திருக்கின்றது என்று நான் எண்ணுகிறேன். நமக்கு இடம் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. என்ன சொல்கிறீர்கள்? அந்த நேரத்தில் அவர்கள் வெளியே இருக்கும். எனவே நாம் கால் கழுவுதலையும் கூட தவிர்க்க வேண்டியதாயிராது. நாளை திங்கட்கிழமை நகரத்திற்கு புறமே இருந்து வந்திருக்கிற சில ஜனங்களுக்கு வீடு செல்ல நிறைய நேரம் இருக்கும். இப்பொழுது தேவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். நான் மேற்கிலிருந்து திரும்ப வரும் வரைக்கும் இதுவே அநேகமாக நான் உங்களோடு இருக்கும் கடைசி தருணமாயிருக்கும். அரிசோனாவிற்கு செல்கிறேன். ஒருவேளை முதலில் லூசியானாவிற்கு சென்று அதன் பின்னர் அரிசோனாவிற்கும் கலிபோர்னியாவிற்கும் செல்வேன். பிறகு நான் திரும்பி வந்தவுடன் நான் மீண்டுமாக உங்களோடு இருப்பேன் என்று நான் நம்புகிறேன். அந்த நேரம் வரைக்கும் ஜெபியுங்கள். நான் எந்த பயண திட்டத்தையும் தயாரிக்கவே இல்லை. நான் இன்றைய கூட்டத்தில் சகோதரன் பாடஸை காண்கிறேன் என்று நான் நம்புகிறேன். நான் இந்த காலையில் இதை அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். அவர் ஒரு பதிவேட்டை வைத்திருக்கிறார். அவர் அன்று நாள் எல்லா விதமான அழைப்புகளையும் கொண்ட ஒரு புத்தகத்தை எனக்கு பரிசாக கொடுத்தார். ஆனால் எப்படியாயினும் பரிசுத்த ஆவியானவர் இந்த முறை என்னிடத்தில் ஒரு இடத்திற்கு போ, அங்கு உனக்கு முடிவடைந்தவுடன் அங்கிருந்து எங்கே செல்ல வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்லுவேன் என்றார். பாருங்கள், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக அந்த விதமாகவே வழிநடத்துகிறார். எனவே நாம் அந்த ஒழுங்குமுறையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவர் அதை செய்ய துவங்கும் போது நீங்கள் பாருங்கள், யாராவது எங்கேயாவது கூப்பிட்டுக் கொண்டும் காத்துக் கொண்டும் இருக்கின்றார்கள் என்பதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இது புத்தாண்டிற்கான தீர்மானம் அல்ல, ஏனெனில் நாம் அவர்களை செய்கிறதில்லை. அது எந்த நன்மையையும் செய்கிறதில்லை. நீங்கள் அவர்களை தகர்த்து விடுகின்றீர்கள். என்னுடைய தகப்பனார் ஒவ்வொரு புத்தாண்டின் இரவும் அந்த புகையிலை அடைப்பானை தூர எரிந்து விடுவதை நான் கண்டிருக்கிறேன். அடுத்த நாள் அவர் எரிந்த இடத்திலிருந்து அவரது எடுத்துக் கொள்வதையும் கவனித்திருக்கிறேன். பார்த்தீர்களா? அது கிட்டத்தட்ட அந்த விதமாகத்தான் நடக்கிறது. நாம் தீர்மானங்களை உண்டு பண்ணாதிருப்போமாக. நாம் இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. தேவனுடைய இரக்கத்திற்காக வேண்டிக் கொள்வோமாக. ராபோஜனம் கொடுக்க எனக்கு ஒரு தருணம் கிடைக்காமல் போகுமாறா? அநேகமாக அந்த நேரத்தில் மிகவும் துரிதமாயிருந்தால் நான் இந்த ஒரு காரியத்தை செய்ய எனக்கு வாங்கியிருந்தது. என்னுடைய விருப்பங்களில் ஒன்று என்னவென்றால் கரைதிரையற்ற ஒரு சபையை காண்பதேயாகும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் சகோதரன் கிரகாம், இதுவே என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையாய் இருந்து வருகிறது. ஒரு சபையானது தேவனால் முழுவதுமாக நிரப்பப்பட்டு அதில் எங்குமே பாவம் தரித்திருக்க முடியாமல் அது எங்கே இருந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் அதை உடனடியாக அழைக்கின்றதை காண வேண்டும். நான் அதை காண விரும்புகிறேன். நான் விரும்புகிற ஒரே காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு மகத்தான தரிசனத்தையே. நான் எப்பொழுதும் கர்த்தரிடத்திலிருந்து பெற வாங்கிட்டு வந்தேன். அவர் அதை அன்றொரு காலையில் சுமார் 10 மணி அளவில் எனக்கு அளித்தார். அது என்னுடைய வாஞ்சையை திருப்திப்படுத்தியது. ஏனென்றால் அநேக வருடங்களாகவே நான் ஒரு ஊழியக்காரனாய் ஆனது முதற்கொண்டே நான் அதை காண வாஞ்சித்து வந்துள்ளேன். அது முடிவிலே நிறைவேறினது. இப்பொழுது நான் தேவனுக்கு மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நான் அதை குறித்து ஒன்றையுமே கூறவில்லை, அப்படியே அதை எழுதி வைத்துள்ளேன். இது அப்படியே சரியாக நான் எல்லா நேரத்திலும் வேண்டிக் கொண்டிருந்த வண்ணமாகவே இருக்கிறது என்பதை நான் அறிவேன். இப்பொழுது நான் ஜபித்து தேவனிடம் நம்பிக்கையா இருக்கிறேன். இன்றளவு அவருடைய பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு நான் என்னுடைய ஜீவியத்தை மீண்டுமாக அவருக்கு அர்ப்பணிக்கிறேன். தேவனுக்கு முன்பாகவும் அவருடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் மிகவும் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஜீவியத்தில் உள்ள ஒரு மகத்தான வாஞ்சையாயிருக்கிறது. பொது ஜனங்களிடத்தில் அந்த விதமான ஒரு வழியில் தொடர்பு கொண்டிருக்கிறபடியால் அது எனக்கு முன்பு இருந்ததில் இருந்த பெரும்பாலான பாகத்தை எடுத்துக்கொண்டது. அதுவே என்னுடைய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று என்பதை அறிந்திருக்கிறேன். நான் ஒரு காலத்தில் கொண்டிருந்த சந்தோஷத்தை தேவன் மீண்டுமாக திரும்ப அளிப்பார் என்று நான் நம்புகிறேன். நான் என்னுடைய சந்தோஷத்தை இழந்துவிட்டேன் என்றல்ல, இல்லை, ஆனால் எனக்கு அது அதிகம் தேவை என்றும் கர்த்தரை சேவிக்க இன்னும் அதிகமான தாழ்மை வேண்டும் என்று நான் குறிப்பிடுகின்றேன். இந்த வருகின்ற ஆண்டில் அவர் என்னை ஜீவிக்கும்படி அனுமதித்து சுகத்தையும் பலத்தையும் எனக்கு அருள்வாரானால் என் முழு இருதயத்தோடு நான் தேவனுக்கு ஒரு ஊழியக்காரனாயும் மனிதருக்கு ஒரு சகோதரனாயும் இருக்க முயற்சி செய்வேன் என்று நான் தேவனுக்கு வாக்களித்தேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அப்படியே ஒரு விராடி நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. பிதாவே, உலகமானது பூமத்திய ரேகையை சுற்றி அசைவாடுகின்றது என்று எங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறபடியே இப்பொழுது அது மீண்டுமாக அதை நோக்கி திரும்பவும் வரத் தொடங்கி வருடத்தில் குறுகிய பகலிலிருந்து நீண்ட பகலுக்கு மாறும். இன்னும் சற்று நேரத்தில் ஊதல்கள் ஊதப்பட்டுக் கொண்டிருக்க ஜனங்கள் கூச்சலிட்டுக் கொண்டே இருப்பார்கள், மணிகள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். பழைய ஆண்டு கடிந்து ஒரு புதிய ஆண்டு வருகிறது. பிதாவே, நீர் எங்களை 1961 காண செய்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதிலும் நாங்கள் செய்த எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு மன்னிக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்மையாக இருக்கின்ற ஒரு காரியத்தை நாங்கள் செய்திருப்போமே ஆனால் உம்முடைய நாமமே துதிக்கப்படுவதாக. ஏனென்றால் அது அபாத்திரரான நாங்கள் அல்ல, ஆனால் அது நீரே. முடிவிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுடைய ஜீவிதத்திற்குள்ளாக வந்து எங்களுடைய கீழ்ப்படியாத நிலையை மாற்றி தேவனை மகிமைப்படுத்துகிற ஏதோ ஒன்றை செய்தார். அவர் அதை செய்தார் என்பதற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். பிதாவே, ஒவ்வொரு முறையும் அவர் எங்களை தனிமையாக நெருக்கி ஏவும்படியாயும் எங்கள் ஜீவியங்களில் தேவனுடைய சித்தம் செய்யப்படும்படியாயும் நாங்கள் ஜபிக்கிறோம். இன்றிரவு எங்களுடைய தோழமை சபைகளும் அவர்களுடைய போதகர்களும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய சகோதரன் கிரகாம் மற்றும் தேசத்தின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் சகோதரர்கள் வந்துள்ளனர். ஒடிகா, செலஸ்பர்க் மற்றும் ஜார்ஜ் டவுன், எங்கிருந்து எல்லாமோ வந்துள்ளனர். நாங்கள் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த மகத்தான யூபிலியில் எங்களுக்கு உதவி செய்ய இன்றிரவு அநேக தேசங்களிலிருந்து கூட வெளியேறப்பட்ட ஆத்துமாக்கள் ஒன்று கூடியுள்ளனர். இந்த நேரத்தை பாடல்கள் பாடுவதற்கும் ஜபம் செய்வதற்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்குமே செலவிடுகின்றனர். ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்புவீராக, ஒவ்வொரு சந்தேகத்தையும் அகற்றுவீராக, எல்லா பயத்தையும் எடுத்து போடுவீராக, எல்லா சோர்வையும் எடுத்து போடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுடைய இதயத்திற்குள்ளாக அசிவாடி வார்த்தையை விதைப்பாராக. அந்த வார்த்தையானது விழும் வயலாக நாங்கள் இருந்து வருகின்ற ஆண்டில் பலனை உண்டாக்குவோமாக. இதை அருளும் கர்த்தாவே, இது என்னுடைய நேரமாயிருக்கின்றபடியால் இப்பொழுது எனக்கு உதவி செய்யும். இந்த முறை பேசும்படியாக சீட்டு எனக்கு விழுந்துள்ளது. கூறப்படுகின்ற வார்த்தைகளை நீர் அபிஷேகம் என்று நான்
ஜெபிக்கிறேன்.
அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு புறப்பட்டு செல்வார்களாக. கர்த்தாவே, உம்மை அறியாதிருக்கிற ஜனங்களை உம்மிடம் கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்குதலோடு செல்வார்களாக. அங்கிருக்கின்றவர்கள் அவர்கள் உம்மை சேவிக்கும்படியான அதிக விசுவாசத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இதை அருளும் கர்த்தாவே, என்னுடைய குரலுக்கு உதவி செய்யும். மோசமான ஜலதோஷம் பிடித்திருக்கிறது. இந்த காலை அழித்த 4 மணி நேர செய்தியினால் களைப்புற்றிருக்கிறேன். நீர் எனக்கு உதவி செய்யும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யும். இப்பொழுது வரப்போகின்ற ஆராதனைக்கும் ராபோஜனத்திற்கும் எங்களை தகுதியுடையவர்களாக்கும். இந்த சபையையும் இதனுடைய மேய்ப்பர் எங்கள் சகோதரன் ரெபேயையும் ஆசீர்வதியும். இதனுடைய தர்மகர்த்தாக்களையும் இதனுடைய மூப்பர்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் இந்த வருடம் இதற்கு முன்னதான எந்த நேரத்தை காட்டிலும் அதிக தீரமாய் சேவை புரிவார்களாக. அவர்களுடைய ஊழியத்திற்காகவும் அவர்களுடைய தீரத்திற்காகவும் உமக்கு நன்றி. என்னோடு யாரோ ஒருவர் இருக்கும்படியாக எனக்கு தேவைப்பட்ட போது எப்படியாய் அவர்கள் என்னோடு நின்றார்கள். துன்ப நேரங்களில் சகோதரன் நெவில், சகோதரன் ராய் ராபர்ட்சன் மற்றும் வெளியேறப்பட்ட சகோதரர்கள் எல்லோருமே என்னோடு நின்று பரிசுத்த ஆவியின் தலைமையின் கீழ் எப்படியாய் அவர்கள் அறிந்திருந்ததான சிறந்த முறையில் தீர்மானங்களை செய்தனர். அவர்கள் செய்திருக்கின்ற தீர்மானங்கள் உம்முடைய சித்தத்தில் இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டு வந்துள்ளது. ஏனென்றால் நீ அவருடைய தீர்மானங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். தொடர்ந்து அவர்களுடைய இப்பொழுது எங்கள் எல்லோருக்கும் ஒருங்கே உதவி செய்யும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமென். இப்பொழுது வேத வசனங்களை எழுதிக் கொள்ளுகிற உங்களுக்கு, நீங்கள் எனக்காக ஜெபம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் கண்டறிந்த ஒரு வேத பாகத்திற்கு உங்களுடைய கவனத்தை ஒரு சில நிமிடங்கள் திருப்ப நான் விரும்புகிறேன். 6 அதிகாரத்தில் 7 வசனத்திலிருந்து துவங்குவோம். நீங்கள் அமைதியாக வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பின்னால் உள்ளவர்களாகிய நீங்கள் நான் பேசுவது சரியாக கேட்க முடிகிறதா? உங்களால் கேட்க முடிந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அருமை. இந்த ஒலிபெருக்கிக்கு பொறுப்பாய் உள்ள பொறியாளர்கள் அவர்கள் கவனித்துக் கொள்வார்களேயானால் சத்தம் தொடர்ந்து கேட்கும்படியாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒலிநாடாக்கள் உள்ளே பதிவாகின்றனவா?
ஜட்ஜஸ் தி 6th சாப்டர் தி
நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 7 வசனம். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், ஏனெனில் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் அதை குறிப்பிடப்
போகிறேன். When the children of Israel cried unto
Israel
the Lord because of the Midianiyar
nimittam kartare nokki muragitta bodu
kartar
oru thirkadarisiyai avargalukku arupinar avan avargalai nokki Israelin devanaiya kartar urakkirathu enna vendral naan ungalai egithirundhu varavum adimithara veettilirundhu purappadavum seidhu
I delivered you out of the hands of the Egyptians and out of the hands
egithiyar kaiyin endrum உங்களை ஒடுக்கிற யாவருடைய கையில் என்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவராகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான்.
And there came an angel of the Lord and sat under an oak which is an arbor.
அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான்.
And the angel of the Lord
கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி பரக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார்.
And Gideon said unto him, Oh my Lord,
அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு
நேரிடுவாரேன்?
கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே
என்றான்.
அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய்.
உன்னை
அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இது தேவனுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்குமானால் நான் இதன் பேரில் ஒரு பொருளை தெரிந்தெடுக்க விரும்புகிறேன். நான் கிட்டத்தட்ட 14th வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே அதில், தேவன் எங்களோட இருந்தால் இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று கூறியுள்ளது. இப்பொழுது நாம் யாவரும் இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நன்கு அறிந்துள்ளோம். அவர்கள் இஸ்ரவேலை எப்படியாய் ஒடுக்கினர், பெலிஸ்தியர், மீதியானியர், எமோரியர் மற்றும் வெவ்வேறானவர்கள் எல்லோருமே வெட்டிக்கிடுகளை போல வந்திறங்கி அவர்களுக்கு இருந்தவைகளை அப்படியே பச்சத்து போட்டு அதனை கொள்ளையடித்துக் கொண்டு சென்று விட்டனர். ஆனால் நீங்கள் கவனிச்சீர்களா, இஸ்ரவேலர் முதலாவது தேவனிடத்திலிருந்து விலகிச் செல்லும் வரையில் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. முதலாவது நீங்கள் தேவனிடத்திலிருந்து விலகிச் செல்லும் வரையில் பிசாசு உங்கள் மேல் ஒரு காலடியை எடுத்து வைக்கவோ உங்களுக்கு தீங்கிழைக்கவோ முடியாது. முதலில் நீங்கள் அதை நினைவில் கொள்ள வேண்டும். ஏதாவது காரியம் சம்பவிக்கிற பொழுது நீங்கள் விசுவாசத்தில் இருக்கின்றீர்களா அல்லது இல்லையா என்பதை சோதித்து பாருங்கள். நீங்கள் தேவனோடு சரியான இடத்தில் இருக்கின்றீர்களா என்பதை பாருங்கள். ஆகவே பிசாசு உங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் சற்று முன்பு படித்துவிட்ட இந்த இடத்தில் இங்கே இதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தெபொராள் என்னும் தீர்க்க தரிசனம் இருந்தாள் மற்றும் பாராக் என்பவனும் இருந்தான். அவள் தீர்க்க தரிசனம் முறைத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு கூறினாலோ அது அப்படியே முற்றிலும் சரியாக இருந்து வந்தது. பாராக் மகத்தான போர் வீரனாக இருந்தான். அவர்கள் சத்ருவின் மேல் ஜெயம் கொண்டதை குறித்து எப்படி ஒரு பாடலாக பாடினார்கள். ஆனால் அவர்கள் அந்த சிக்கலில் இருந்து மீண்டவுடனே மீண்டுமாக நேராய் அவர்கள் பழைய வழிக்கு திரும்பி சென்று விட்டனர். இன்றைய சபையின் நிலையும் அவ்வாறே உள்ளதல்லவா? சரியாக ஒரு சிக்கலில் இருந்து மாறினவுடனே அது நேராக மற்றொன்றுக்குள் செல்கிறது. ஆனால் செயல்பட வேண்டியதற்கான நேரம் வந்தது. இப்பொழுதும் அது அவ்வாறே உள்ளது. செயல்பட வேண்டியதற்கான நேரம் வந்திருக்கிறது. சபையானது தேவனோடு விளையாடுவதை நிறுத்துவதற்கான ஒரு நேரம் வந்துவிட்டது. இனிமேல் சபையானது விளையாடிக் கொண்டிருக்க முடியாது. நாம் மும்முரமாக செயலில் ஈடுபட வேண்டும். இன்றிரவு அதே தேவன் ஜனங்களுடைய இதயத்தில் இதை குறித்துணர்த்துவார் என்று நான் நம்புகிறேன். அதாவது இது நேர்மையான விளையாட்டு விளையாடுவது, பக்திமயமான விளையாட்டு போன்று சபையானது விளையாடுவதை நிறுத்துவதற்கான ஒரு நேரமாயிருக்கிறது. இப்பொழுது இது செயல்பாட்டிற்கான நேரமாய் உள்ளது. இந்த காலையில் நாம் புதிய பிறப்பு என்றால் என்ன என்ற பொருளை குறித்து பேசிக் கொண்டிருந்த காரணத்தால் நாம் எப்படி அதற்கு வர வேண்டும் என்பது நிச்சயமாகவே அப்படியே உங்களுடைய இதயங்களில் பதிந்திருக்கும். இப்பொழுது சத்தியம் என்னவென்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அதன் பேரில் செயல்படுவதற்கான நேரம் வந்திருக்கிறது. முதலில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் வரையில் நீங்கள் விசுவாசத்தோடு செயல்பட முடியாது. ஒன்றை செய்வதற்கான விசுவாசம் உங்களுக்கு உண்டாவதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமயம் யாரோ ஒரு பிரபலமான ஒரு மருத்துவர் சுகவீனமான ஒரு நபருக்கு நடந்த ஒரு அற்புதத்தை குறித்து என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் என்னிடம், பிரசங்கியாரே, நீர் ஜனங்கள் வெளியே சென்று ஒரு மரத்தையோ அல்லது ஒரு கம்பத்தையோ தொடும்படி கொண்டால் அதே காரியம் சம்பவிக்கும் என்று நீர் விசுவாசிக்கிறதில்லையா என்றார். நான் இல்லை ஐயா என்றேன். ஏனெனில் ஒரு மரத்தையோ அல்லது ஒரு கம்பத்தையோ தொடும்போது உங்களுக்கு விசுவாசம் உண்டாயிருக்காது என்று நான் கூறினேன். விசுவாசம் தளர்ந்ததா இருக்கவில்லை. அது ஏதோ ஒரு குறிப்பிடத்தக்க உண்மையின் பேரில் ஆதாரம் கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்றில் விசுவாசம் உண்டாவதற்கு முன்பே நீங்கள் எதில் விசுவாசமுடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை குறித்த ஏதோ ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் முதலில் எப்படி என்றும் என்னவென்றும் தேவனுடைய வாஞ்சை என்னவென்றும் தேவனுடைய திட்டம் என்னவென்றும் அந்த திட்டத்தினால் தேவனை எப்படி அணுக வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் தைரியமாக கிருபாசன தண்டைக்கு நடந்து சென்று நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற திட்டத்தை மன்றாடி கேட்க முடியும். இப்பொழுது அவர்கள் சபையில் விளையாடி வந்தனர். அவர்கள் ஒரு சிக்கலில் இருந்து விடுவிக்கப்பட்ட உடனே தேவர் அவர்களை விடுவித்தார். அப்பொழுது அவர்கள் உண்மையாகவே தொடர்ந்து சென்று தேவரை சேவித்து அவருடைய வல்லமையான கரத்தை உணர்வதற்கு பதிலாக வேண்டுமாக உலகத்தின் காரியங்களுக்குள்ளாக திரும்பவும் சிக்கிக் கொண்டனர். ஆகையால் அப்பொழுது தேவன் அதை நிறுத்துவதற்கான நேரம் வந்தது. அது அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுதோ இது நிறுத்துவதற்கான நேரமாயிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்தாபனத்திற்கும் பொருந்தும்படியாக நாம் தேவனுடைய வார்த்தையை திரித்து விட்டோம். ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு மனிதனும் செய்யும்படி திட்டமிட்டிருக்கிறான். நாம் வார்த்தையை அது இந்த விதத்தில் இருக்கும்படி திரித்து விட்டோம். அது அந்த விதத்தில் இருக்கும்படி வார்த்தையை திரித்து விட்டோம். அது ஒரு திட்டத்திற்கு பொருந்தும்படி அதை வேறு வழியில் திரித்து விட்டோம். ஆனால் விளையாடிக் கொண்டிருக்கும் உங்களுடைய சபையை நிறுத்த அதை நிறுத்துவதற்கான நேரம் வந்திருக்கிறது. நேரமானது வந்துவிட்டது. ஜனங்கள் ஆவியில் நடனமாடுவதற்கு போதுமான ஆவியை நீங்கள் சரியாக பெற்றுக் கொள்ள முடிந்தால், உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் போதுமான அளவு வெளிச்சத்தை காண முடிந்தால், அல்லது ஒரு விதமான உணர்ச்சி உங்களுடைய முதுகில் ஓடி, அல்லது சிறிது நடுக்கம், சிறிது குலுக்கல், சிறிது உணர்ச்சி உண்டானால் நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்கிறார்கள். நீங்கள் ஏதோ ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் அது என்ன விதமான கனியை கொடுக்கிறது என்பதை நான் காணும் வரைக்கும் நீங்கள் பெற்றுள்ளது என்னவென்பதை நான் கூற மாட்டேன். இன்று காலை நாம் அதனை பார்த்த விதமாக ஒரு குழந்தை ஒரு மனிதனாக பிறக்கும்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது அதற்கு வளர வேண்டியதாயிருக்கிறது. நாம் முழு வளர்ச்சி அடைவதற்கு கிறிஸ்துவுக்குள் வளர்கிறோம். ஏதோ ஒன்று, யாரோ ஒருவர் இன்றிரவு மனமாற்றமடைந்து நாளை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க செல்கிறார் என்பதல்ல. நாம் மனித தன்மைக்குள்ளாக கிறிஸ்துவின் வளர்ச்சிக்குள்ளாக வளர்கிறோம். இப்பொழுது தேவனுடைய ஜனங்கள் தொல்லையில் அகப்படும் போது அவர்களை வெளியே கொண்டு வர தேவன் எப்பொழுதுமே சத்திய வார்த்தையோடு ஒரு தீர்க்கதரிசியை அவர்களுக்கு அனுப்புகிறார். தேவனுடைய ஜனங்கள் எப்போதும் தொல்லையில் அகப்பட்டுக் கொள்கிற போது தேவன் அவர்களுக்கு தன்னுடைய வார்த்தையை அனுப்பாத ஒரு நேரமே கிடையாது. நாம் இந்த காலையில் பார்த்த வண்ணமாக அவருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளிடத்திற்கு வருகிறது. அது வார்த்தைகளா இருக்கிறதா என்பதை கண்டறிய நீங்கள் அதை எப்படி சோதித்து பார்க்கிறீர்கள்? அது வார்த்தைகளா இருந்தால் அப்பொழுது தேவனுடைய வார்த்தையானது உயிரடைகிறது. இப்பொழுது அநேக இது எங்களுடைய சபையின் தீர்க்கதரிசி, இது எங்களுடைய சபையின் தீர்க்கதரிசி என்று கூறலாம். அவர்களில் இருவர் ஒருவருக்கு ஒருவர் முரணாக இருந்தால் யாரோ ஒருவர் தவறாக இருக்க வேண்டும். நாம் யாவரும் ஒரே காரியத்தை கூற வேண்டும். ஆகையால் நாம் முரண்பாடின்றி ஆனால் சரியாக இந்த வார்த்தையினால் பேச வேண்டும். அந்த விதமாகத்தான் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி அவன் வார்த்தையை பெற்றுள்ளானா என்று சோதிக்கப்படுகிறான். வேதம் அவர்களுடைய சாட்சி வேதத்தின்படியாயும் தீர்க்கதரிசிகளின்படியாயும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று கூறியுள்ளது. அது உண்மை. அது வார்த்தையின்படியாய் இருக்க வேண்டும். தேவன் எப்பொழுதுமே ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு உண்மையான ஊழியக்காரனையே ஜனங்களிடத்திற்கு அனுப்புகிறார். ஒரு உண்மையான தீர்க்கதரிசி உண்மையான தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார். தேவனுடைய வார்த்தையே எப்பொழுதும் ஜனங்களை விடுவிக்கிறது. இப்பொழுது நாம் திரும்பிச் சென்று 7 முதல் 10 வசனம் வரை வாசிப்போமானால், நாம் அங்கே 7 முதல் 10 வசனம் வரை உள்ள இதில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து விலகி உலகத்திற்குள்ளாக மீண்டுமாக சென்று விட்டனர் என்பதை கண்டறிகிறோம். அங்கே எங்கிருந்து வந்தான் என்றும் அவனுடைய பெயரும் கொடுக்கப்படவில்லை. தீர்க்கதரிசி தன்னுடைய பெயரில் ஆர்வம் அடைந்திருந்தான் என்று நான் யூகிக்கவில்லை. அவன் ஒரு காரியத்தில் ஆர்வம் கொண்டிருந்தான். தேவர் அவரை அபிஷேகித்திருந்தார். அவன் அவருடைய ஸ்தாபனம் ஒன்றில் எந்த விதமான வகுப்பில் சேர்க்கப்பட்டான் என்பதோ, அல்லது பேரெந்த ஒன்றில் என்பதோ, அவன் ஒரு பேராயராக இருந்தான் என்பதோ, அல்லது ஒரு தலைமை பேராயராக இருந்தான் என்பதோ அவருக்கு எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணவில்லை. அவன் ஆர்வம் கொண்டிருந்த ஒரே காரியம் அவனுடைய இருதயத்தில் இருந்த செய்தியே. அவன் ஜனங்களை திரும்பவும் மனம் திரும்பும்படி அழைத்தான். அவர்களுடைய தேவன் ஒரு வல்லமையான தேவன் என்றும், விடுவிக்கும் தேவன் என்றும், அற்புதங்களின் தேவன் என்றும், எகிப்தியர்களின் கையிலிருந்து அவர்களை வலிந்து பறித்தவர் என்றும், சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவர் என்றும், கனாந்திரத்தில் அவர்களை போஷித்தவர் என்றும், மற்றவர்களிடத்திலிருந்து தேசத்தை கைப்பற்றி அதை அவர்களுக்கு கொடுத்த வல்லமை உள்ள ஒரு தேவன் என்பதை அறிந்து கொள்ள செய்தான். ஆமென். அதுவே ஒரு உண்மையான தீர்க்கதரிசி. அவன் அபிஷேகிக்கப்பட்டிருந்தான். அவன் அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய சத்தமாயிருந்தான். அவர்கள் தொல்லையில் இருந்த காரணத்தால் அது அபண்டமாகவே இருக்க வேண்டும் என்று அவன் கூறினான். இந்த மிதியானியர்களும் எமோரியர்களும் மற்றவர்களும் அவர்கள் யாவரும் அவர்களுடைய தேசத்தின் மீது வந்து அதை
கைப்பற்றினர்.
எனவே சத்துரு சவால் விட்டிருந்தான், அவன் சந்திக்கப்பட வேண்டுமே. அவர்களுடைய சேனைகளால் அதை செய்ய முடியவில்லை, அவர்களுடைய ஆசாரியர்களால் அதை செய்ய முடியவில்லை, அவர்களுடைய சபைகளால் அதை செய்ய முடியவில்லை. ஆகையால் அவர்களுடைய சவாலை சந்திப்பதற்கு தேவனுடைய வார்த்தையே அவசியமாக இருந்தது. இன்றைக்கும் சத்துரு பேசுகிறான். சத்துருவோ அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன, அதாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை. இது உணர்ச்சி வசப்படுதலாய் மட்டுமே இருக்கிறது, இது படிப்படியாக உணர்ச்சி வசப்படுதலை தூண்டுகிறதாய் மட்டுமே இருக்கிறது என்று கூற முயற்சிக்கிறான். எனவே சத்துரு சவால் விட்டிருந்தான், அவருடைய சவால் சந்திக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நாம் இந்த நாளின் சவாலை சந்திக்கக்கூடிய ஒரே வழி தேவையை அறிந்திருப்பதே ஆகும். ஸ்தாபனங்கள் உடனடியாக ஜனங்களை அழைத்து அவர்களை இந்த ஸ்தாபனத்தில் அந்த ஸ்தாபனத்தில் சேர்த்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய ஸ்திரீகள் தங்களுடைய தலைமுடியை வெட்டிக் கொள்ளவும் அழகொட்டும் பொருட்களை அணிந்து கொள்ளவும், ஆண்கள் எல்லா விதமான ஜீவியங்களையும் ஜீவிக்கவும், அதே சமயத்தில் தர்மகர்த்தாக்களாகவும் கண்காணிகளாகவும் இருக்கவும் சபையில் மேய்ப்பராக இருக்கவும் அனுமதிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஒரு PhD அல்லது LLD பட்டத்தை பெற்றிருக்கின்றனர். இயேசு ஒரு மனிதன் அவைகளை பெற்றிருக்க வேண்டும் என்று ஒருபோதும் கட்டளையிடவில்லை. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெருநாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள், அப்பொழுது நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்பதே இயேசுவினுடைய கோரிக்கையாயிருந்தது. அதுவே அவருடைய சவாலை சந்திக்கிறதா இருக்கிறது, அதுவே சத்ருவினுடைய சவாலை சந்தித்தது, அதுவே அந்நாளில் அதனை சந்தித்தது, அதுவே இந்நாளிலும் இதனை சந்திக்கும். இப்பொழுது நான் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 7 முதல் 10 வசனங்களில் நாம் தீர்க்கதரிசி வருவதை காண்கிறோம். 1 முதல் 7 வசனங்களில் நாம் ஜனங்கள் விழுந்து போகிறதை காண்கிறோம். 7வது வசனத்தில் இருந்து 10வது வசனம் வரையில் நாம் தீர்க்கதரிசி வருகிறதையும் ஜனங்களுக்கு பரிகாரம் அளிப்பதையும் காண்கிறோம். கவனியுங்கள், அவன் எங்கிருந்து வருகிறான் என்பதை நாம் அறியோம். அங்கு ஒரு மனிதன், ஒரு பரிசேயன், சிறிது காலம் ஒரு ஆசாரியனாக இருந்து வந்தான் என்பதையும் அவன் ஒருபோதும் கூறவே இல்லை. இதில் ஒருபோதும் அவனுடைய பின்னணி சூழல் கொடுக்கப்படவில்லை. இந்த தீர்க்கதரிசிகள் அவர்கள் ஒன்றுமே தெரியாத இடத்திலிருந்து எழும்பி வருகிறார்கள். எலியாவை பாருங்கள், மகத்தான தீர்க்கதரிசிகளில் வல்லமையான தீர்க்கதரிசிகளில் எலியா 6வதும் கடைசியுமானவனாக இருந்தான். நாம் அவனுடைய பின்னணி சூழல் என்னவென்பதை குறித்து ஒன்றையுமே அறிந்திருக்கவில்லை. அவர் எந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்றான் என்பதையும் நாம் அறியோம். அவர் எந்த விதமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தான் என்பதையும் நாம் அறியோம். நாம் அறிந்த ஒரே காரியம், தேவன் அவரோடு இருந்தார் என்பதே. அவன் புறப்பட்டு வருகிறான், அவன் புறப்பட்டு வருகிறதை போன்றே ரகசியமாய் அவன் அந்த இடத்தை விட்டு செல்கிறான். அவன் யாரும் அறியாத வனாந்தரத்திலிருந்து வந்து திரும்பவும் வனாந்தரத்திற்குள்ளாக சென்று அக்கினி நிலத்தில் ஏறி சுழல் காற்றில் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் ரகசியமாகவே வந்து அவன் ரகசியமாகவே சென்றான். அவன் எந்த வேதசாஸ்திர பின்னணி சூழல்களும் இல்லாதவனாக இருந்தான். அவன் எங்கிருந்து வந்தார் என்றும், அவருடைய தகப்பன் யார் என்றும், அவருடைய தாயார் யார் என்றும், அவருடைய சகோதரர்கள் யார் என்றும், சகோதரிகள் யார் என்பதையும் நாம் அறியோம். நாம் அறிந்த ஒரே காரியம், அவன் ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தார் என்பதே. தேவன் அவனை ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து எடுத்து அவரை பயன்படுத்தி திரும்பவும் அவரை எங்கோ அவருடைய சமூகத்திற்குள் எடுத்துக் கொண்டார். அவன் ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தான். இங்கே ஒரு தீர்க்கதரிசி வந்து அந்த வேலைக்கான கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தான். நினைவிருக்கட்டும், அவன் ஏதோ மனிதனால் உண்டாக்கப்பட்ட வேத சாஸ்திரத்தை அவர்களுக்கு ஒருபோதும் கொடுக்கவில்லை. அவர் என் பலத்த கரத்தை காண்பித்து, என் வல்லமையை காண்பித்து, எகிப்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்த கர்த்தர் நானே என்றார். கிதியோன் அங்கே உட்கார்ந்து கொண்டு அவர் கூறுவதை உற்று கேட்டுக் கொண்டிருந்திருப்பார் என்று நான் யூகிக்கிறேன். இந்த காரியங்களை செய்த தேவன் நானே, நான் எல்லாவற்றையும் உங்களுக்காகவே செய்தேன். ஆயினும் நீங்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கவில்லை. இவை எல்லாவற்றிலும் நீங்கள் இதற்கு கீழ்ப்படிந்திருக்கவில்லை. இப்பொழுது உங்களை உற்சாகப்படுத்தும்படியான வேறொரு காரியத்தை நீங்கள் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். அந்த தீர்க்கதரிசியினுடைய செய்திக்கு பிறகு உடனடியாக கர்த்தர் காட்சியில் தோன்றினார். ஆமென். அவர் தன்னுடைய செய்தியை கொடுத்த உடனே கர்த்தர் ஒரு மரத்தின் கீழே காணப்பட்டார். தீர்க்கதரிசியின் செய்திக்கு பிறகு ஒரு மரத்தின் கீழே கர்த்தர் வந்தமர்ந்தார். தீர்க்கதரிசி கொடுத்தான். ஜனங்கள் தங்களுடைய கோட்பாடுகளை உண்டாக்கி கொண்டு விழுந்து போகிறார். தேவன் அவருடைய தீர்க்கதரிசியை அனுப்பினார். தீர்க்கதரிசி தன்னுடைய செய்தியை கூறி முடித்த உடனே கர்த்தர் விடுவிப்பதற்க தீர்க்கதரிசியுடைய செய்தியை பின்தொடர்ந்தார். நாம் ஒரு கம்பீரமான நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசி காட்சியிலிருந்து மறைந்த போது உடனடியாக என்ன சம்பவித்தது? கர்த்தர் காட்சியில் வந்தாரே. யோவான் காட்சியிலிருந்து மறைந்த உடனே கர்த்தர் காட்சியில் வந்தாரே. எப்படியாய் தேவன் மிகவும் வினோதமான வழியில் கிரியை செய்கிறார்? ஆனால் அவர் ரகசியமான முறையில் அதை கிரியை செய்கிறார். நாம் இங்கு வாசித்த வேதபாகத்தில் அங்கே கிதியோன் அச்சத்தோடு ஆலைக்கு சமீபமாய் பெலிஸ்தியர்கள் இல்லை மீதியானியர்கள் அவனை கண்டுபிடிப்பதற்கு முன்னே போதுமான கோதுமையை போரடித்தான் அவனுக்கும் அவனுடைய தந்தைக்கும். அவர்களுக்கான குளிர்கால உணவை சிறிதளவு உணவை ஆயத்தப்படுத்த அங்கே அவர்களால் இவர்களை கண்டுபிடிக்க முடியாதபடி அதனை ரகசியமாக போரடித்துக் கொண்டிருந்தான். ஏனெனில் அவர்கள் அப்படியே வெட்டிக்கிளிகளை போல வந்து அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டிருந்தனர். பிசாசும் அதே விதமாக செய்கிறான். நாம் ஒரு சிறு சபையை துவங்குகிறோம், எல்லா காரியமும் நன்றாக பேசிட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை போதகர்கள் இது உண்மை என்று அறியாதிருக்கிறார்கள்? ஏறக்குறைய எல்லா காரியங்களும் அருமையாக நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் வஞ்சகன் ஒருவன் சரியாக அந்த குழுவிற்கு மத்தியில் வந்து அதை சின்னாபிரமாக்கி விடுகிறான். அது உண்மை. அவரால் கூடுமானால் அந்த மனிதனிடத்திலிருந்து அந்த சபையை பறித்துக் கொள்கிறான். பாருங்கள், அதுதான் பிசாசு. வெட்டுக்கிளிகளை போல வந்து அழிக்கப்பட்டுள்ளதை பறித்துக் கொள்ளுதல். இப்பொழுது கிதியோன் நிச்சயமாகவே வேத பிரகாரமான ஒரு மனிதனாயிருந்தான். கர்த்தருடைய தூதன் அவனிடத்தில் கூறின போது நீங்கள் கவனித்தால் அது கர்த்தருடைய தூதன் அல்ல, இங்கே அது கர்த்தர் என்று கூறப்பட்டுள்ளது. பெரிய எழுத்தில் கர்த்தர் என்றுள்ளது. அது ஒரு தூதன் அல்ல, அது தேவனாயிருந்தது. அது மாம்சமும் ரத்தமும் இல்லாத ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்த ஒரு மனிதனாய் தேவ ரூபத்தில் வனாந்திரத்தில் பின்னே ஆபிரகாமுக்கு காட்சியளித்ததை போன்றே இருந்தது. ஒரு மனிதனை போன்று காணப்பட்டார். எனவே ஒரு தூதை கொண்டு வந்த தூதனாய் இருந்ததால் அவர் கர்த்தருடைய தூதனாயிருந்தார். அவர் அவருக்கு தரிசனமானார். அவர் பராக்கிரமசாலியே என்றார். அவர் அவரை கொண்டு சென்று அவரால் இஸ்ரவேலை விடுவிக்கப் போவதாக கூறினார். கிதியோன் அந்த கேள்வியை கேட்டான். என்ன ஒரு வேத பிரகாரமான மனிதனாக இருந்தான்! அந்த விதமான ஒரு மனிதனிடமே தேவன் வருகிறார். வேதத்தை அறிந்திருக்கிற ஒருவரிடம் கிதியோன், தேவன் எங்களுடன் இருந்தால், நீர் தூதராக இருந்தால், அப்பொழுது தீர்க்கதரிசி எங்களை குறித்து கூறின அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்றான். தேவன் சென்ற ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய அற்புதங்கள் அவரை பின்தொடர்ந்தன என்பதை அவர் அறிந்திருந்தான். எங்கெல்லாம் தேவன் இருப்பாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் இருக்கும் என்று அவர் அறிந்திருந்தான். அற்புதங்களை விசுவாசிக்காமல் இருக்கின்ற ஜனங்கள் மத்தியில் இன்றைக்கு தேவன் கிரியை செய்வார் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது எப்படி முடியும்? அவர் அவரை பராக்கிரமசாலியே என்று அழைத்தார். இப்பொழுது இதன் மூலம் நீ இஸ்ரவேலை விடுவிக்கப் போகிறாய் என்றார். இப்பொழுது அது ஒரு மனிதன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பது போன்று காணப்பட்டது. அது ஒரு மனிதனாக இருந்தது. அவன் அவரை நோக்கி பார்த்து அவன் இல்லை, என் ஆண்டவரே, தேவன் எங்களோட இருந்தால் இந்த துன்பங்கள் எல்லாம் ஏன் எங்கள் மேல் இருக்கிறது? எங்களிடம் கூறப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் எங்கே? தேவன் வணக்கமாக செய்த காரியங்கள் எல்லாம் எங்கே? தூதன் சரியா அல்லது இல்லையா என்பதை நம்புவதற்கு ஒரு நல்ல வழி உண்டு. அவர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருந்தால் அந்த அற்புதங்களை செய்யும் அந்த பலனை அவர் மறுதளிப்பார். அவர் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு தூதனாக இருந்தால் அவர் அதை குறித்து பேசுவது மட்டுமல்லாமல் அவர் அதை செய்யவும் அவரோடும் அவருக்குள்ளும் இருக்கிற தேவனை குறித்து அவர் பேசுகிறதை காண்பிக்க அவர் அதை பெற்றிருப்பார். அவன் தேவன் எங்களோட இருந்தால் அவருடைய மகத்தான இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்றான். ஏனெனில் நாம் அறிந்துள்ளபடி கிதியோன் எவ்வளவு வேத பிரகாரமாக இருந்தான் என்பதை கவனியுங்கள். வேறு விதமாக கூறினால் அவன் தேவன் மகத்தான கிரியைகளை செய்யும் தேவன் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் ஒரு மகத்தான அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார். அவர் எங்கே காரணமாக இருந்தால், அவர் எங்களோட இருந்தால், அவர் நேற்று மிஞ்சும் என்றும் மாறாதவராக இருந்தால் நான் எங்கே அவருடைய அற்புதங்களை காண முடியும்? நான் இந்த தேவனை எங்கே செயலில் காண முடியும்? அவர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் அவர் எங்கே இருக்கிறார் என்றான். அந்த பராக்கிரமசாலி பண்டைய வார்த்தையை திரும்பவும் கலந்தாராய்ந்து அது உண்மை என்பதை அறிந்திருந்தான். ஏனென்றால் அவன் தேவன் இயற்கைக்கு மேம்பட்டவராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான். எங்கெல்லாம் இயற்கைக்கு மேம்பட்டவர் இருக்கிறாரோ அவருக்குள் இருக்கின்ற இயற்கைக்கு மேம்பட்ட தன்மையின் காரணமாக அவர் இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்களை செய்வார். நீங்கள் அதிலிருந்து விலகிச் செல்ல முடியாது. காற்றடிக்கும் திசையில் நீங்கள் நின்று கொண்டு காற்று உங்கள் முகத்தில் அடிப்பதை நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? நீங்கள் நனையாமல் எப்படி தண்ணீருக்குள் செல்ல முடியும்? தண்ணீர் ஈரத்தை உண்டாக்குகிறது. அதனுடைய ரசாயன தன்மை அப்படிப்பட்டது, அது ஈரம் உண்டாக்குகிறது. நீங்கள் தண்ணீருக்குள் செல்லும் போது நீங்கள் நனைந்தே தீர்வீர்கள். உண்மை. நீங்கள் இயற்கைக்கு மேம்பட்ட தேவனுடைய சமூகத்திற்குள் வரும்போது இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்களும் இயற்கைக்கு மேம்பட்ட தேவனின் கிரியைகளும் இருக்கத்தான் போகிறது. ஆகையால் அவன் தேவன் எங்களோட இருந்தால் அற்புதங்கள் எங்கே, கிரியைகள் எங்கே என்றான். மகிமை அதுதான். பாருங்கள், தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே அற்புதங்கள் இருக்கின்றன. தேவன் எங்கேயோ அங்கே தேவனுடைய அடையாளம் இருக்கிறது. புரிகின்றதா? கிதியோன் மிகவும் வேத பிரகாரமாக இந்த காரியங்கள் எங்கே என்றான். வேறு வார்த்தைகளில் இவ்விதமாய் கூறினால், அவன் நான் 50 வயதான மனிதனாய் ஒரு கால இருக்கலாம். அற்புதங்களை செய்த ஒரு தேவனை குறித்து அவர்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். நான் தவைகளுக்கு சென்றிருக்கிறேன். நான் ஆசாரியர்களை விசுவாசித்திருக்கிறேன். நான் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறேன். நான் எழுதப்பட்டுள்ள வார்த்தையையும் எல்லா சுருள்களையும் விசுவாசிக்கிறேன். தேவன் தமது ஜனங்கள் மத்தியில் வரும்போது ஏதோ காரியம் சம்பவிக்கும் என்று நான் அங்கே சுருள்களில் படித்ததுண்டு என்று கூறியிருப்பான். ஆனால் இந்த கர்வாலி மரத்தின் கீழே அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார் என்பதை கிதியோன் அறிந்து கொள்ளவில்லை. ஆமென். அவர் ஒரு மனிதனாக இருந்தார் என்றே அவன் முழுவதும் அறிந்திருந்தான். அவன் இப்பொழுது தேவன் எங்களோட இருந்தால் அவருடைய அற்புதங்கள் எங்கே, நாங்கள் அவைகளை காண வேண்டும் என்றான். அது எவ்வளவு வேத பிரகாரமாக இருக்கிறது! ஏனென்றால் இயற்கைக்கு மேம்பட்டது உள்ள இடத்தில் தேவரும் அவருடைய அடையாளமும் அவருடைய இருக்கும். தேவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தேவனோடு தேவனுடைய அடையாளமும் இருக்கும். நாம் அதை அறிவோம். அவர் தம்முடைய ஜனங்களிடத்தில் இருந்தால் அவர்கள் அவருடைய அடையாளங்களை செய்வார்கள். முற்றிலும் உண்மையே. கிதியோன் கொண்டிருந்த கேள்வியே தேவர் எங்கே என்பதாயிருந்தது. தேவன் ஒருவர் உண்டென்றால், தேவன் எங்களோட இருந்தால், அப்பொழுது அவருடைய அடையாளம் எங்கே என்பதை நான் காணட்டுமே. அவர் அற்புதங்களை செய்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த மகத்தான பணி என் முன்பாக வைக்கப்பட்டிருந்தால் ஒரு கால எங்கே அவர் வயோதிப மனிதனாய் நின்று கொண்டிருந்திருக்கலாம். அவர் ஒரு வயோதிப மனிதனை போல காணப்பட்டார். அவர் தன்னுடைய கையில் ஒரு கோலை வைத்திருந்ததாக வேதம் கூறியுள்ளது. நீங்கள் வீட்டுக்கு செல்லும் போது அல்லது நாளை எப்பொழுதாவது 6வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவர் தன்னுடைய கையில் ஒரு கோலை வைத்திருந்தார். காண்பதற்கு ஒரு வயோதிப மனிதனை போன்று ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்திருந்தார். அவர் அவரை பராக்கிரமசாலியே என்று அழைத்தார். தேவன் இந்த காரியத்தை செய்ய போகிறார் என்று அவர் கூறினார். அவர் தேவன் உன்னோட இருக்கிறார் என்றார். அவன் அப்படியானால் அற்புதங்கள் எங்கே, இயற்கைக்கு மேம்பட்ட தேவனை இருக்கிறார் என்றால் இயற்கைக்கு மேம்பட்ட தேவனுடைய கிரியை எங்கே என்றான். இன்றிரவு நம்முடைய சபைகளுக்கு மத்தியில் அது எளிதாக கூறப்படக்கூடும். ஒரு காலத்தில் ஜீவித்த அந்த தேவன் எங்கே? அவர் மறித்து விட்டாரா? அவர் போய்விட்டாரா? அவர் தொடர்கிறாரா? அவர் எங்காவது பயணம் சென்றுள்ளாரா? இல்லையா? அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நாம் தேவனை உடையவர்கள் என்று நாம் கூறினால் அப்பொழுது நாம் தேவன் எங்கே இருக்கிறார் என்பதை காண்போமாக. நாம் தேவனுடைய அடையாளங்களை காண்போமாக. இந்த கூடாரம் தேவனுக்காக இருக்குமானால் நாம் தேவன் நமது மத்தியில் அசைவாடுவதை காண்போமாக. நாம் ராஜ்யத்தின் ஆத்துமாக்கள் பிறப்பதை காண்போமாக. நாம் ஜீவியங்கள் நேராக்கப்படுவதை காண்போமாக. நாம் யாதிஸ்தர் குருடர் செவிடர் மத்தியில் நாம் அவருடைய பலத்த கிரியைகள் நடப்பதை காண்போமாக. தேவன் நமது மத்தியில் இருந்தால், அவன் தேவன் எங்கள் பட்சத்தில் இருந்தால் அவருடைய அற்புதங்கள் எங்கே என்று கேள்வி கேட்டான். இப்பொழுது தேவன் தம்முடைய ஜனங்களோடு தம்முடைய ஜனங்களுக்குள் இருந்தால் அவன் அந்த நபர் தேவன் செய்த அதே காரியத்தையே அன்றி வேறெதையும் செய்யும்படி உதவி செய்து கொள்ள முடியாது. ஏனெனில் அது இனிமேல் அந்த நபர் அல்ல, அது தேவன் மனிதனுக்குள் இருப்பதாகும். அந்த மனிதன் பாவம் செய்தால் அப்பொழுது தேவன் அங்கு இல்லை. அவன் உலகத்தை நேசித்தால் அப்பொழுது தேவன் அங்கே இல்லை. தேவன் பாவத்தோடு ஈடுபடுவதில்லை என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது நான் இதற்காக இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு வேத வாக்கியத்தை கொடுக்க உள்ளேன். இயேசு அவர் பூமியின் மேல் இருந்த போது அவரிடம் இதே விதமான கேள்வி கேட்கப்பட்டது. அவர்கள், நீ மனிதனாயிருக்க உன்னை தேவனாக்கிக் கொள்கிறாயே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினர். அவர் திமிர்வாதக்காரனை சுத்தப்படுத்தின போது அவர், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவன் இப்பொழுது ஒரு நிமிடம் போரு, நீ மனிதராயிருக்க பாவங்களை மன்னிக்கிறாயோ என்றான். அவர் பூமியிலே பாவங்களை மன்னிக்க அல்லது சுகப்படுத்த மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடம் என்று சொல்வதோ அல்லது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எது எழுதி என்றார். பின்னர் அவர் அந்த மனிதனிடத்தில் பேச அவன் எழுந்து நடந்தான். பரிசேயர் அவரை கேள்வி
கேட்டனர்.
நீங்கள் என்னை விசுவாசியாவிட்டாலும் நான் செய்கிற அடையாளங்களை விசுவாசியுங்கள் என்றார். பாருங்கள், மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார் என்றும் அவர் மேசியாவா இருப்பார் என்றும் அவர்களுக்கு கூறப்பட்டிருந்தது. அவர் என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாவிட்டால் அப்பொழுது என்னை விசுவாசிக்காதீர்கள், நான் தவறாயிருக்கிறேன். ஆனால் என் பிதாவின் கிரியைகளை நான் செய்தால் என்னை விசுவாசியாவிட்டாலும் என் கிரியைகளையாவது விசுவாசியுங்கள். கிரியைகள் என்ன செய்கின்றன? அவைகள் நான் யார் என்பதை உங்களுக்கு கூறுகின்றன. அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன. அவைகள் என்னுடைய சாட்சிகளாக இருக்கின்றன. நான் பிரஸ்பிடேரியன் சபையை சேர்ந்தவன் அல்லது பெந்தேகோஸ்தே, நான் என்னுடைய ஐக்கிய அட்டை காண்பிக்க முடியும் என்ற என்னுடைய ஆதார சான்றிதழ்களை அல்ல. ஆனால் நான் செய்கிற கிரியைகள் தேவனுடைய அடையாளங்களாகவும் மேசியாவின் அடையாளங்களாக இருக்கின்றன. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இவைகளே என்றார். இயேசு பரிசுத்த யோவான் 14:12 நீங்கள் வேத வாக்கியத்தை குறித்துக் கொள்ள போவதாக இருந்தால், பரிசுத்த யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தாரும் செய்வான் என்றார். ஆமென். சகோதரர்களே, அது என்ன? தேவனம் பட்சத்தில் இருந்தால் அவருடைய அற்புதங்கள் எங்கே? தேவன் நமக்குள் இருந்தால் அப்பொழுது நம்மோடு இருக்கிற இந்த காரியம் என்ன? ஏதோ காரியம் எங்கோ தவறாயிருக்கிறது. ஆம், இயேசு நாம் கூறுவதை நீங்கள் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் என்னை குறித்து எவை சாட்சி கொடுக்கின்றன என்பதை கவனியுங்கள். ஏனெனில் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் மோசேயை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்ப பண்ணுவார். இந்த தீர்க்கதரிசியின் சொற்களானவரோ அவன் ஜனத்தில் இராதபடி நிர்மூலமாக்கப்படுவான் என்றார். மேசியா ஒரு அடையாளத்தை உடையவராயும் அது அவரை பின்தொடர வேண்டியதாயும் இருந்தது. அந்த மேசியாவின் அடையாளம் என்னை பின்தொடரவில்லை என்றால் அப்பொழுது என்னை விசுவாசிக்காதீர்கள் என்று அநேக வேத வார்த்தைகளில் இயேசு கூறினார். ஆனால் மேசியாவின் அடையாளம் என்னை குறித்து சாட்சி கொடுத்தால் அப்பொழுது அந்த அடையாளத்தை விசுவாசியுங்கள். காரணம், நான் தவறென்று நீங்கள் கருதினால் அடையாளம் உண்மையாக இருக்க வேண்டும், ஏனெனில் அது வேதபூர்வமானது என்றார். அல்லேலூயா. அங்கேதான் கிதியோன் அந்த இடத்தை அடைய விரும்பினான். அங்கேதான் கிதியோன் நின்று கொண்டிருந்தான். ஓ, தேவன் நம்மோட இருப்பாரானால் அவர் தேவனும் ஒரு அடையாளத்தை காண நாம் விரும்புகிறோம். அதாவது அவர் மாறாத தேவனாக இருக்கிறார், ஏனெனில் அவர் அதே அடையாளங்களை செய்வார். தேவன் என்ன செய்தார்? கிதியோன், சற்று பொறும், நான் சென்று கொஞ்சம் காணிக்கையை கொண்டு வருவேன் என்றான். அவர் வெளியே சென்று ஒரு பசுவை கொன்று, இல்லை ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொன்று அவனதை சமைத்தான். அவர் அப்பங்களை கொண்டு வந்தான். அவன் வெள்ளாட்டு குட்டியையும் கொண்டு வந்து அதை கீழே வைத்தான். தூதனோ, நான் இங்கேயே இருப்பேன் என்றான். எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், வார்த்தையை கொண்டு அதை சோதித்து பாருங்கள். அவர் நான் இங்கேயே காத்திருப்பேன் என்றார். ஒரு கால் 2 அல்லது 3 மணி நேரங்களாக இருக்கலாம். கிதியோன் ஆழத்துடனும் அப்பத்தோடும் இறைச்சியோடும் வந்தான். அப்பொழுது தூதன், இப்பொழுது இதன் மூலமாய் நீ அறிந்து கொள்வாய், இது அதனை நிரூபிக்கும் என்றார். அவன் ஆழத்தை ஒரு பானபலியாக தரையின் மேலே ஊற்றினான். அவன் அப்பத்தையும் இறைச்சியையும் எடுத்து அதை அவன் போரடித்துக் கொண்டிருந்த ஒரு கற்பாறையின் மீது வைத்தான். அப்பொழுது பயோதிப மனிதனை போட்டிருந்தவர் தன்னுடைய கரத்திலிருந்து கோலை எடுத்து தோழிகாலே அதை தொட்டார். அவர் அதை தொட்டபோது புகையானது எழும்பிற்று பலியானது பட்சிக்கப்பட்டது. அது என்ன? அவர் யார் என்பதை நிரூபிக்க அவர் அவரை திரும்பவும் வேதாகமத்துக்கு கொண்டு சென்றார். அவர் கர்மேல் பர்வதத்தில் எலியாவோடு இருந்த அதே தேவன். அதே ஒருவரை குறித்துதான் நான் இந்த காலையில் பேசினேன். நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை அவருடைய நியாயசனமாகிய வெண்கல பலிபீடத்தின் மேலே கிடத்துகிற போது என்ன சம்பவிக்கிறது? அவர் அதே தேவனாக இருப்பாரானால் அவர் அந்த பலியை ஏற்றுக்கொள்வாரே. நீங்கள் அவருடைய பலிபீடத்தின் மேல் உத்தமமாக அதை படைத்திருக்கின்ற போது அவர் அந்த பலியை பட்சித்து போடுவார். உலகமோ உங்களில் இருந்து போய்விட்டு இருக்கும். அப்படியே புகையானது எழும்பும், பலியானது பட்சிக்கப்படும். ஆம்,
இஃப் யூ பீ காட்,
நீர் தேவராக இருந்தால் அற்புதங்களை நிகழ்த்தினதாக எங்கள் பிதாக்கள் கூறுகிற வேதாகமத்தின் தேவனாய் நீர் இருந்தால் நீர் ஒரு அற்புதத்தை சீக்கிரம் நான் காணட்டும், அல்லது தேவனை சந்தித்திருக்கிறார் என்று நான் அறிந்து கொள்ள ஏதாவது ஒரு விதமான அற்புதத்தை நான் காணட்டும். இப்பொழுது நான் இதை கூறுவேனாக, தேவன் இன்னமும் தேவனாய் இருந்தால், தேவன் கடந்த நாட்களில் அவர் இருந்த அதே தேவனாய் இருப்பாரானால், நீங்கள் சென்று போதகரோடு கை குலுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சென்று உங்கள் பெயரை ஒரு புத்தகத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காரியங்கள் எல்லாம் சரிதான், அதற்கு விரோதமாக ஒன்றுமில்லை. பின்னர் நீங்கள் திரும்பி போய் உங்கள் பெயர் ஒரு புத்தகத்தில் இருப்பதோடு ஒரு சபை அங்கத்தினராகின்றீர்கள். அவர்கள் உங்களுக்கு ஒரு கடிதத்தை அளிக்கிறார்கள், நீங்கள் அதை பத்திரமாக வைத்துக் கொள்கின்றீர்கள். ஆனால் அங்கு ஏதாகிலும் தவறு நேரிட்ட உடனே உங்களுக்கு அது என்ன என்றே தெரியவில்லையே என்பது போன்று அமைதி கிடந்து கோபம் கொள்ளுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் அடுத்த சபைக்கு சென்று விடுகின்றீர்கள். அங்கேயும் தவறு நேரிட்ட உடனே பின்னர் நீங்கள் அடுத்த சபைக்கு சென்று விடுவீர்கள். நீங்கள் பாருங்கள், நீங்கள் முதலில் செய்திருக்கின்றதே சரியானதல்ல. தேவன் இன்னமும் தேவராக இருப்பாரானால் உங்களுடைய பாவமுள்ள ஆத்மாவை அவருடைய பலிபீடத்தின் மேல் கிடத்துங்கள். அவர் அதை அவருடைய வார்த்தையோடும் அவருடைய வல்லமையோடும் தொடுவார். உலகம் உங்களிடமிருந்து போய்விடும். அப்பொழுது நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக இருப்பீர்கள். அவர் இன்னமும் தேவனாயிருப்பாரானால், அவர் பழைய ஏற்பாட்டின் தேவனாயிருந்தார், அவர் புதிய ஏற்பாட்டின் தேவனாயிருந்தார், இன்றைக்கு அவர் அதே தேவனாகவே இருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்பொழுது நீங்கள் இயற்கைக்கு மேம்பட்டவரால் ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு கிரியை நடைபெற்றுள்ளது என்பதை உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் ஒரு காலத்தில் குடித்து புகைத்து பொய் வைத்தீர்கள். பெண்களாகிய நீங்கள் உலகத்தை அவ்வளவாய் நேசித்து, நீங்கள் உங்களுடைய அழகூட்டும் பொருட்களை அணிந்து, உங்களுடைய நீண்ட இல்லை குட்டையான தலைமுடியை கத்தரித்து மற்றும் வேறே காரியங்களையும் நீங்கள் செய்தீர்கள். ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கிறது என்று நீங்கள் கண்டறிகின்றீர்கள். அதாவது பாதாளத்தில் உள்ள எல்லா பிசாசுகளுமே உங்களை மீண்டுமாக அவைகளை செய்ய வைக்க முடியாது. ஏதோ ஒன்று சம்பவித்தது, அற்புதங்களின் தேவன் அதை நிகழ்த்தினார். அவர் என்ன செய்தார்? உங்களுடைய பொல்லாத இருதயத்தை மாற்றினார், உங்களுடைய வாஞ்சைகளை மாற்றினார், உங்களுடைய சுவாதத்தை மாற்றினார். இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு தேவனால், ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட வார்த்தை கால வரம்புள்ள ஒரு சிருஷ்டியை ஒரு நித்திய சிருஷ்டியாக ஆக்கிறது. ஆமென். உங்களிடத்திலிருந்து உலகத்தை எடுத்து போட்டது, மகிமையின் நம்பிக்கையை கிறிஸ்துவை உங்களுக்குள்ளாக வைத்தது. நீங்கள் அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அவரை சந்திக்க ஆயத்தமாகின்றீர்கள். தேவன் தேவராக இருந்தால் அவருடைய அற்புதங்கள் எங்கே? தேவர் நம்மோடு இருப்பாரானால் அவருடைய அற்புதங்கள் எங்கே? தேவன் மெத்தோடிஸ்ட் சபையோடு இருப்பாரானால் பின்ன ஏன் அங்குள்ள பெண்கள் எல்லோரும் இன்னமும் தலைமுடியை கத்தரித்துக் கொள்கிறார்கள்? சபையோடு இருந்தால் பின்பு ஏன் அந்த போதகர் மற்றும் அவர்களின் அநேகர் இன்னமும் புகைப்பிடிக்கிறார்கள்? அவர்கள் ஏன் இன்னமும் தேவனுடைய வல்லமையையும் வியாதியஸ்தரை சுகப்படுத்துவதையும் மரித்தோரை உயிரோடு எழுப்புவதையும் பாஷைகளில் பேசுவதையும் பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுவதையும் தீர்க்க தரிசன வரங்களையும் மறுதளிக்கிறார்கள்? பழைய ஏற்பாட்டின் தேவன் மற்றும் புதிய ஏற்பாட்டின் தேவன் இன்னமும் மாறாத அதே தேவனாக இருப்பாரானால் அவர்கள் ஏன் இன்னமும் அதை மறுதளிக்கிறார்கள்? புதிய ஏற்பாட்டின் தேவன் பரிசுத்த ஆவியானவர் உரிமை கோருகிறபடி இன்னமும் அதே தேவனாக இருந்தால் அவர்கள் ஏன் தங்களுடைய தடுப்புச் சுவர்களை உடைத்தறிந்து ஒருவருக்கு விரோதமாய் மற்றவர் சண்டையிடுவதை நிறுத்திக் கொண்டு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களாக கூடாது? நிச்சயமாக ஒரு சாரார் மற்றொரு சாராருடன் பேசுவதும் கிடையாது. பாருங்கள், பலியானது பச்சிக்கப்படவில்லை. அவர்கள் உணர்ச்சி வசப்படுதலை நினைத்திருக்கிறார்கள். அவர்கள் செய்திருக்கிற எல்லாமே அவர்களுடைய எல்லா காலங்களிலூடாகவும் அவர்கள் விக்கிரக வழிபாட்டின் கீழே இருந்து வந்தனர். அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டனர். ஆனால் வேதாகமத்தின் தேவன், அதாவது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் உலகத்தையும் எல்லா வேற்றுமைகளையும் பச்சித்து போட்டு நம்மை கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக்குகிறார். ஆம், இயேசு நான் யார் என்று இவைகள் சாட்சி கொடுத்து உங்களுக்கு அறிவிக்கின்றன என்றார். அதை குறித்த காரியம் என்னவெனில், நாம் இவைகளை பெற்றுள்ள காரணம் என்னவெனில், நாம் இன்னமும் ஸ்தாபன வேற்றுமைகள், பிரமாணங்கள், சண்டைகள், புகழ், உலகத்தின் பிசாசுகள், உண்மையான தேவனுடைய சத்தியத்திலிருந்து நம்மை குருளாக்க அனுமதித்துள்ளோம். அது உண்மை. பரிசுத்த ஆவியை பெறுவதில் அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றனர். நான் கூறுவது போன்றே இன்றைக்கு அவர்கள் எலியாவுடைய அங்கிகள் மற்றும் வேறே மற்ற எல்லா காரியங்களிலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுதல் மற்றும் இந்த எல்லா வித்தியாசமான கோட்பாடுகள் முதலியவற்றை போன்று இன்றைய உலகில் பல உபதேசங்களை பெற்றுள்ளனர். ஜனங்கள் அங்கே கூட்டத்தில் விழுந்து போய் ஏதோ ஒரு விதமான உணர்ச்சி வசப்படுதலில் நினைத்திருக்கிறார்கள். கர்வம் கொண்ட ஆவியுடன் கவலையற்றவர்களாய் பகட்டாரவரமாய் மிகவும் மூர்க சுவாபத்தோடு நிமிர்ந்து நிற்கின்றனர். அது தேவனுடைய ஆவி அல்ல. இன்னமும் தொடர்ந்து அதில் ஒழுங்கற்று சபையின் ஒழுங்கு என்னவென்பதையே அறியாமல் தேவனுடைய வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறியாதிருக்கிறார்கள். நல்லொழுக்கமின்றி ஒன்றுமே இல்லாமல் சிறிதும் துணிவே இல்லாமல் தேவனை குறித்த உணர்வுகளே இல்லாமல் அவர்கள் நினைப்பதெல்லாம் இது என்னுடைய சபை என்பதை குறித்து மட்டுமே. அவர்கள் ஒரு சபை அவையை பெற்றுள்ளனர், தேவனுடைய அவையை அல்ல என்பதை இது காண்பிக்கிறது. ஏனெனில் இது உங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் அகற்றி அதனை பற்றிக்கிறது. நிச்சயமாக பாருங்கள், அவர்கள் அவர் எங்கே என்கிறார்கள், அப்படி கேட்க நமக்கு உரிமை உண்டு. ஆனால் பாருங்கள், மேகங்கள் சூரியனை மறைத்திருந்தாலும் சூரியன் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. அது உங்கள் மீது பிரகாசிப்பதிலிருந்து தடை செய்கிற ஒரே காரியம் மேகங்களாயிருக்கிறது. நீங்கள் அந்த மேகங்களை அகற்றிவிட்டால் சூரியன் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். ஆமென். சகோதரனே, நம்முடைய எல்லா பாபத்திலிருந்தும், நம்முடைய சந்தேகங்களில் இருந்தும், நம்முடைய குழப்பங்களில் இருந்தும் வெளியுங்கள். குமாரன் பெந்தேகோஸ்தே நாள் முதற் கொண்டே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் இருந்ததை போன்று இன்றைக்கும் அப்படியே மகத்தானவராயிருக்கிறார். ஆனால் நம்முடைய ஸ்தாபனங்களோ தேவனுடைய வார்த்தையை தோன்றா வண்ணம் தடுத்து அது வேறதவர்களுக்குரியது. ஓ, அதாவது தெய்வீக சுகமளித்தல் இருக்கும், அது ஆயிரம் வருட சாட்சிகள் இருக்கும், அல்லது தெய்வீக சுகமளித்தல் முன்காலத்தில் இருந்தது அதிக நாளுக்குரியதல்ல என்கிறார்கள். தெய்வீக சுகமளித்தல் போய்விட்ட பின்னும் அவர் எப்படி ஏற்றும் என்றும் மாறாதவராயிருக்க முடியும்? எப்படி வல்லமாயிருக்க முடியும்? எப்படி சுவிசேஷம் இன்னமும் ஜெபிக்கிறது என்ற ஒரு ரூபகாரப்படுத்தலுக்காகவே வேதம் முதலில் அப்போஸ்தலர்கள், தீர்க்க தரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்களை ஒடுங்கில் அமைத்துள்ளது. தேவன் சரியாக அவர்களை நமக்கு மத்தியில் அனுப்புகிறார். நாமோ அதன் பேரில் நம்முடைய புறமுதையை காட்டுகிறோம். தேவன் தவறுகிறதில்லை, இது ஜனங்கள் தவறி இருக்கிறதா இருக்கிறது. நமது மத்தியில் அற்புதங்கள் எங்கே, அவைகள் எங்கே? தேவன் இந்த மனிதனுக்கு பேசிக்கொண்டும் அவனை வெளியே அனுப்ப ஆயத்தப்படுத்திக் கொண்டும் இருந்தார். மேகங்களை அகற்றுங்கள், சூரியன் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது, அது உண்மை. சந்தேகங்கள் அகற்றப்படும் போது, காரியங்கள் நேராக்கப்படுகின்ற போது, அங்கே குமாரன் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாய் அங்கே அற்புதங்கள் இருக்கும். தேவனுடைய கட்டளையால் சூரியன் ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்கிறது. தேவனுடைய அங்கு கட்டளையிட்ட காரணத்தால் அது அங்கே இருக்கிறது. இரவும் பகலும் இருக்கின்ற வரையிலும் சூரியன் அங்கே தொங்கிக் கொண்டே இருக்கும். நிச்சயமாக நீங்கள் அதை எல்லா நேரங்களிலும் காண்கிறதில்லை, ஏனெனில் மேகங்கள் அதை மறைத்திருக்கின்றன. மூடுபடி மேகங்கள் தாழ்வாக அல்லது உயர்வாக அதை மறைத்திருக்கின்றன. ஆனால் அதுவோ எப்பொழுதும் அங்கே இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை காண நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் அற்புதங்களின் தேவரை காண வேண்டும் என்றால் அப்படியே உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் அகற்றுங்கள், உங்களுடைய கோட்பாடுகள் எல்லாவற்றையும் அகற்றுங்கள், உங்களுடைய எல்லா சாபங்களையும் அகற்றுங்கள். குமாரன் அங்கு தாமாகவே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அது தேவனுடைய கட்டளையாயிருக்கிறது. ஏனென்றால் அது அவர் நேற்று இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளது. ஆகையால் அவர் என்னைக்குமாய் அங்கு இருக்க வேண்டும் என்று இருப்பதால் அவர் அங்கிருக்கிறார். அதை குறித்த கேள்வியே கிடையாது. அவர் அங்கிருக்கிறாரே, அற்புதங்கள் எங்கே? அற்புதங்களை தடை செய்து கொண்டிருக்கிறது எது? தேவன் கிறிஸ்துவை அனுப்பினார். கிறிஸ்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். இரண்டு பேராவது அல்லது மூன்று பேராவது என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடம் இருப்பேன். ஆமென். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். அதோ அவர் இருக்கிறார், அவருடைய வாக்கு தத்தம். அப்படியானால் காரியம் என்ன? நாம் சந்தேக மேகங்கள், பேராசை, கோபம், சுயநலம், தாவரங்கள் மற்றும் வேற காரியங்கள் நம்மிடத்தில் திடீரென்று புறப்படவும், தொடர்பற்று போகவும், வார்த்தைகள் இருந்து நம்மை தூர கொண்டு செல்லவும், அவைகள் எங்கோ இருந்தன என்று கூறவும், கிறிஸ்துவை மறுதளிக்கவும், கர்த்தரின் அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியையும் மறுதளிக்கவும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலான கிறிஸ்துவ ஞானஸ்தானத்தை மறுதளிக்கவும், வேறு காரியங்களையும், எல்லா விதமான காரியங்களையும், அதாவது நம்முடைய கோட்பாடுகள் நம்மை வேதாகமத்திலிருந்து தூரமாய் தகத்தறியவும் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் ஒரு சகோதரன், அதாவது அவை எல்லாவற்றின் எதிர்ப்பிலும், எல்லா ஸ்தாபனங்களின் எதிர்ப்பிலும், குற்றம் கண்டுபிடிக்கிற எல்லோரின் எதிர்ப்பிலும் வேதம் இன்னமும் மாறாமல் அதே வண்ணமாக இருப்பது ஒரு அற்புதமாயும் அது ஒரு வினோதமான காரியமாயும் இருக்கிறது அல்லவா? இத்தனை புயலிலும் அது எவ்வாறு நிலை நின்றது? தேவன் ஒவ்வொரு மனிதனையும் வேதாகமத்தைக் கொண்டு நியாயந்திருப்பது என்று தீர்மானித்திருக்கின்றார். வேதாகமம் வார்த்தையாயிருக்கிறது, வார்த்தை கிறிஸ்துவாயிருக்கிறது. ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மனிதனும் அதனை கொண்டு நியாயந்திருக்கப்படுவார். மேகங்களை அகற்றிவிடுங்கள், அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? சூரியன் அங்கே இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அதுவே. ஓ இயேசுவே, வந்தனை சுகப்படுத்தும், ஓ இயேசுவே, பரிசுத்த ஆவி எனக்கு கொடும் என்று சொல்லாதீர்கள். மேகங்களை அகற்றிவிடுங்கள், அவர் ஏற்கனவே அங்கிருக்கிறார். அவர் 1900 ஆண்டுகளுக்கு முன் வந்தார், அவர் இன்னமும் அங்கே இருக்கிறார், அவர் எப்பொழுதும் அங்கே இருப்பார். நாம் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறேன், அது உண்மை.
And those people there, before they could see,
கிதியோரும் அங்கிருந்த ஜனங்களும் அவர்கள் இந்த தேவனுடைய அற்புதங்களை காண்பதற்கு முன்பு அவர்கள் காண்பதற்கு முன்பு அல்லது அங்கு செல்வதற்கு முன்பு ஒரு நிபந்தனை நிறைவேற்றப்பட வேண்டியதாக இருந்தது. அது நிறைவேற்றப்படுவதற்கு அற்புதங்களின் வல்லமையை காண்பதற்கு அவர்கள் விசுவாசிக்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் தேவனுடைய அற்புதங்களை காண விசுவாசிக்க வேண்டியதாயும் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியதாயும் கூட இருந்தது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர்கள் அற்புதங்களை காண்பதற்கு முன்பாக அவர்கள் தீர்க்கதரிசி என்ன கூறினார் என்பதற்கு கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்தது. நாம் தேவனுடைய அற்புதங்களை காண்பதற்கு முன்பு நாம் தீர்க்கதரிசிகள் என்ன கூறுகிறார்கள் என்பதற்கு கீழ்ப்படியத்தான் வேண்டும். வேதமே நமக்கு தீர்க்கதரிசியாயிருக்கிறது, அது உண்மை. ஒரு மனிதன் அவன் எவ்வளவாக தன்னை பாப்டிஸ்ட் மெத்தோடிஸ்ட் பெந்தகோஸ்தவிற்கு தேவனுடைய தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொண்டாலும் அவன் என்னவாக இருந்தாலும் அவன் தன்னை என்னவென்று அழைத்துக் கொண்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வார்த்தை அவனுக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருக்கவில்லை என்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஆனால் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. உண்மையான தீர்க்கதரிசிகள் இந்த உண்மையான வார்த்தை குறித்து பேசுகிறார்கள். பின்னர் தேவனை சரியாக அதே தேவனாக அதே வல்லமையில் அதே வார்த்தைகளில் அதே விதமாக ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையான வார்த்தையே எடுத்துரைக்கின்றனர். இப்பொழுது அவர்கள் விசுவாசிக்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் தேவனுடைய அற்புதங்களை காண்பதற்கு முன்பாக அவர்கள் தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டியதாயும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டியதாயும் இருந்தது. இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றும் என்று மாறாதவர் அல்ல, அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன, பரிசுத்த ஆவி அபிஷேகம் என்பது போன்ற ஒரு காரியமே கிடையாது என்று கூறுகிற போலியான கருத்தினை இங்கு பின்பற்றி அதே சமயத்தில் தேவனுடைய அற்புதங்களை காண எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் அதற்கு கீழ்ப்படியத்தான் வேண்டும். நீங்கள் அதற்கு கீழ்ப்படுகிற போது தேவன் மற்றவர்களை கவனித்துக் கொள்கிறார். நீங்கள் எல்லா மேகங்களையும் பின்னால் தள்ளிவிட முடிந்தால் சூரியன் அங்கு ஏற்கனவே உள்ளது, அது சரியாக அங்கேயே தொங்குகிறது. சூரியன் அசைவதில்லை என்று நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. சூரியன் அதே இடத்திலேயே தரித்திருக்கிறது. கிறிஸ்துவும் நிலைத்திருக்கிறார், அது உண்மை. நாம் அவரிடத்திலிருந்து தூர விலகி செல்கிறோம், ஆனால் அவர் நிலைத்திருக்கிறார், அது உண்மை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவெனில் நீங்கள் மீண்டுமாக திரும்பி அவரை ஒருமுறை சந்திக்க வேண்டும். அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். கிறிஸ்துவை சந்தியுங்கள். சபையை சந்திப்பதல்ல, கோட்பாட்டை சந்திப்பதல்ல, பட்ட பெயர்களை சந்திப்பதல்ல, கிறிஸ்துவை சந்திப்பதே. பாருங்கள், வேதாகம பள்ளிகளை சந்திப்பதல்ல, வார்த்தையை சந்திப்பதே. கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார், நிச்சயமாகவே அதுதான், அது முற்றிலும் உண்மை. வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்தது, நாமும் நாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் அதை அறிய விரும்பினால் நான் இங்கு ஒரு வேதவாக்கியத்தை எழுதி குறித்து வைத்திருக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கூறப்பட்டிருப்பதே. புரிகிறதா? அது என்ன? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருந்தால், அங்கே நிலைத்திருந்தால், அது தானாகவே பேசும். நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்பொழுது நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் அது யோவான் 15:7 காணப்படுகிறது. பாருங்கள், இயேசு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்றார். இன்றைக்கு ஒரு காரியம், நாளைக்கு அடுத்த நாள் வேறு ஏதோ ஒன்று, இப்படி பின்வாங்கி இங்கே இங்கே அங்கே என்பதல்ல. அது நீங்கள் துவக்கத்திலேயே ஒன்றையும் பெற்றிருக்கவில்லை என்பதை காமிக்கிறது. ஓ, நீங்களோ நான் பாஷைகளில் பேசினேன் என்கிறீர்கள், அருமை. ஆனால் நீங்கள் இன்னமும் எதையும் பெற்றிருக்கவில்லை. புரிகின்றதா? நீங்களோ நான் ஆவியில் நடனமாடினேன் என்று கூறுகின்றீர்கள், சரி. ஆனால் நீங்கள் எந்த விதமான ஆவியில் நடனமாடினீர்கள் என்று இன்னமும் நான் அறியவில்லை. புரிகின்றதா? நீங்கள் ஒரு நாள் ஒரு காரியத்திலிருந்து அடுத்த வாரம் மற்றொரு காரியத்திற்கு மாறி அடுத்தபடியாக ஒரு சிறிய மரக்கொத்தி வந்து மரத்தில் ஒரு பொண்டை உண்டாக்கினால் நீங்கள் அதற்கு பின்னே ஓடி அடுத்தது இங்கே ஓடி இப்படியாக ஊழியத்தில் ஓரத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாவிக்கொண்டிருந்தால் நீங்கள் எந்த இடத்தை சார்ந்துள்ளீர்கள் என்று தெரிந்து கொள்ள முடிகிறதில்லை. ஆகையால் கிறிஸ்து உங்களில் தங்கி இருக்கவில்லை, அவருடைய வார்த்தை அங்கே இல்லை. ஏனென்றால் அது நிலையாக இருக்கிறது. நீங்கள் ஒருபோதும் அந்தகாரத்திற்கு திரும்ப மாட்டீர்கள். அந்த ஒரு நாள் நான் ஒரு நம்ப முடியாத உண்மை என்பதன் பேரில் பிரசங்கித்த போது யோசுவா சூரியனை நிறுத்தினதை குறிப்பிட்டேன். பின்னால் இருக்கின்ற பெக்கி, அப்பா அவன் சூரியனை நிறுத்தியிருக்க முடியாது என்று கூறி உலகமே நின்றிருக்குமே, அவன் பூமியை நிறுத்தியிருப்பார் என்றாள். நான் அவன் சூரியனை நிறுத்தினான் என்றேன். தேவன் தம்முடைய வேதாகமத்தில் எந்த தவறுகளையும் செய்கிறதில்லை. எப்படி சூரியனை நிறுத்தியிருக்க முடியும்? சூரியன் சுழல்வதில்லையே, அது நிலையாக இருக்கிறது என்றால் நான், ஆனால் அதாவது அங்கிருந்த சுடரை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கவில்லை. இந்த சூரியன் அங்கே பயணம் செய்து கொண்டு அது பூமியூடாக வெளிச்சம் கொடுத்துக் கொண்டிருந்ததே, அந்த சூரியனையே அவன் நிறுத்தினான் என்றேன். அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் என்ன செய்தார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவர் சூரியனை நிறுத்தினார். சூரியன் எந்த வழியாக சென்று கொண்டிருந்தது? சூரியனின் பிரதிபலிப்பு பூமியின் மேலே இருந்தது. அங்கிருக்கின்ற அந்த சுடரை நாம் அதை 10 லட்சம் மைல் தொலைவிலும் அல்லது கோடிக்கணக்கான மைல் தொலைவிலும் காண முடியாது, ஆனால் சூரியனின் பிரதிபலிப்பு பூமியின் குறுக்கே இரவு பகலாய் பிரயாணம் செய்து கொண்டிருந்தது. அதைத்தான் யோசுவா அசையாமல் நிற்கும்படி கட்டளையிட்டான். அது நின்றது. ஒரு நம்ப முடியாத உண்மை என்பது நம்ப முடியாத ஏதோ ஒன்றாயும் அதே சமயத்தில் உண்மையாயும் இருப்பதாகும். எனவே அது நம்ப முடியாததாக இருக்கிறது, ஆனால் இருந்தாலும் உண்மையாக இருக்கிறது. ஒரு பாவியை, கர்வம் கொண்டவரை, அதிக எரிச்சல் கொண்டவரை, குழப்பம் உண்டாக்கும் மனிதரை எப்படி தேவன் எடுத்து அவரை ஒரு தேவனுடைய பரிசுத்தவராக மாற்ற முடிகிறது? தெருவில் நாய்களும் கூட அவளை ஏறெடுத்து பார்க்காத அளவுக்கு மிகவும் கீழ்த்தளமாயுள்ள ஒரு பெண்ணை அவர் எடுத்து அவளை எவ்வாறு ஒரு தேவனுடைய பரிசுத்த பாட்டியாக மாற்றப்படுகிறது? நான் உங்களுக்கு கூற முடியாது, ஆனால் அவர் அதை செய்தார். அது ஒரு நம்ப முடியாத உண்மை. நிச்சயமாகவே தேவனுடைய மகத்தான கிரியைகள் அனைத்துமே நம்ப முடியாத உண்மைகளாகவே இருக்கின்றன. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவதோ அது உங்களுக்கு செய்யப்படும். பரிசுத்த யோவான் 14 இல்லை, பரிசுத்த யோவான் 15, என்னை மன்னிக்கவும், பரிசுத்த யோவான் 15:7. அப்படியே சிறிது நேரம் ஆதியாகமத்திற்கு திரும்பிச் செல்வோம். நோவா நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது. நோவா தேவனுடைய அற்புதங்களை காணும் முன் அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன் பேரில் செயல்பட வேண்டியதாக இருந்தது. அது உண்மை. நோவா ஆதியாகமத்தின் மகத்தான தீர்க்க தரிசி. அவன் தேவனுடைய அற்புதங்களை காணும் முன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன் பேரில் செயல்பட வேண்டியவனாக இருந்தான். அங்கே மழையே பொழிந்ததில்லை. உங்களுக்கு தெரியும், மழையே ஒருபோதும் பொழியாது இருந்தது. அவர்கள் நமக்கு என்ன கூறுகிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? அதாவது அந்த காலம் விஞ்ஞானத்தில் இப்பொழுது நாம் வாடுகிற காலத்தை காட்டிலும் மகத்தான ஒரு காலமாக இருந்தது. நாம் மீண்டுமாக கூர்நடி கோபுரத்தையோ அல்லது சிறகுடை பெண்முக சிங்கபுருவ சிலையோ கட்ட முடியாது. நாம் சவங்களை தைலமிட்டு பாதுகாக்கும் முறைகளை பெற்றிருக்கவில்லை. நாம் அதை போன்று அதனை விரைத்து போகாமல் இருக்கும்படி செய்ய முடியாது. நாம் முன்பு அவர்கள் செய்தது போன்று துணிகளில் மங்காமல் இருக்கும் சாயங்களை போட முடிகிறதில்லை. நாம் அந்த பொருட்களையும் கூட பெற்றிருக்கவில்லை. நம்முடைய நவீன விஞ்ஞானம் அப்படிப்பட்ட ஒன்றை கண்டுபிடிக்கவும் கூட முடியவில்லை, ஆனால் அவர்கள் அதை பெற்றிருந்தனர். அவர்கள் பெற்றிருந்ததை போன்ற பொறியாளர்களை போன்று நாம் பெற்றிருக்கவில்லை. அந்த மகத்தான குருணி கோபுரம் எகிப்தில் அவ்வளவு பரிபூர்ணமாக பூமியின் மையத்தில் இருக்கிறது. சூரியன் எங்கே இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனை சுற்றி சிறிதும் நிழலே ஒருபோதும் விழுவதில்லை. நாம் அதை போன்றதொரு அமைப்பை கட்ட முடியாது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் அறியோம். நாம் ஒரு கூர்நுனி கோபுரத்தை ஒருபோதும் கட்ட முடியாது. அங்கே உச்சியில், அங்கே ஏறக்குறைய ஒரு நகரமட்டான உயரத்தில், பாதியள உயரத்தில் ஆகாயத்தில் தலைக்கற்கள் வைக்கப்பட்டுள்ளன. அந்த கற்கள் லட்சக்கணக்கான டன்கள், சரியாக கூறினால் கோடிக்கணக்கான டன்கள் கொண்டதாய் அவைகள் அங்கே மேலே தொங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம் இந்த உலகத்தில் வைத்துள்ள எல்லா இயந்திரங்களுமே அவைகளை அங்கே மேலே தூக்கி பொருத்த முடியாது. திரையின் முகமும் சிங்கத்தின் உடலும் ரெக்கைகளும் கொண்ட சின்னத்தின் காலை அதன் மீது வைக்கும்படி தூக்கிச் செல்ல அதற்கு 16 இருப்பு பாதை வண்டிகள் தேவைப்பட்டிருக்கும் என்று அவர்களிடம் கூறுகிறார்கள். அவர்கள் எப்படி அதை அங்கே வைத்தனர்? அது எப்படி நிகழ்ந்தது? அவர்கள் கூர்மையான அறிவுத்திறம் வாய்ந்த விஞ்ஞானிகளாக இருந்தனர். ஒரு மூட வைராக்கியம் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி என்று கருதப்பட்ட ஒரு மனிதன் ஆகாயத்திலிருந்து தண்ணீர் வரப்போகின்றது என்று கூறினத்தில் அவர்கள் என்ன கூறியிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அவர்கள், நாங்கள் எங்களுடைய கருவிகளை எடுத்து நட்சத்திரங்களுக்குள்ளே ஆழம் பார்க்கும் கொண்டே எரிந்தோம், இங்கும் அங்குமிடையே ஒரு துளி தண்ணீர் கூட இல்லை, அது எங்கே இருக்கிறது என்று கூறுவதை நான் கேட்க முடிகிறது. நோவாவினால் மழை பெய்யப் போகின்றது என்று தேவன் என்னிடம் கூறினார் என்பதோடு திரும்பி வர முடிந்தது. அதுவே போதும், அதுவே அதனை தீர்க்கிறது. அது சம்பவிக்கப் போகிறது என்று தேவன் கூறினார், எனவே அது அப்படியே சம்பவிக்கத்தான் போகிறது. சரி, நான் வேகமாக முடிக்க வேண்டும். மற்ற சகோதரர்கள் காத்திருக்கின்றனர். இல்லை, அவன் மழை பெய்யப் போகிறது என்றார். உரைக்கப்படி தெரியும், அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக இருக்கிறது. நோவா அதை குறித்து என்ன செய்ய போகிறாய்? அப்படியே சுற்றிலும் சென்று அதை குறித்து பிரசங்க போகிறாயா? இல்லை ஐயா, நான் அதற்காக ஆயத்தப்பட போகிறேன். புரிகின்றதா? ஓ, அது ஒரு அற்புதமாக இருக்குமே. அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன. சற்று பொருங்கள், இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் அதை காண்பீர்கள். ஆமையா, அவர் என்ன செய்தான்? அவன் மழை பெய்வதற்கு முன்பே கேளையை கட்டினான். அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? வாக்கு தத்துவத்தின் பேரில் செயல்பட்டுக் கொண்டிருந்தான். ஆமென். நான் இப்பொழுது ஒரு விதமான பெந்தேகோஸ்தே உணர்வு உண்டாவதை உணர்கிறேன். நான் பக்தி பரவசம் அடைகிறேன். ஆம், தேவனை அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக் கொள்ளுங்கள். என்ன சம்பவிக்கிறது என்பதை குறித்து பொருட்படுத்தாமல் வாக்குத்தத்தத்தின் பேரில் செயல்படுங்கள். அதை குறித்து மற்றவர்களை செய்ய வேண்டியது தேவனுடையதாக இருக்கிறது. மேகங்களை அகற்ற துவங்குங்கள். உங்களை சுற்றி நெருக்கி நிற்கிற பாரத்தை தள்ளிவிடுங்கள். உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும், உங்களுடைய பயங்களையும், உங்களுடைய ஸ்தாபனங்களையும், உங்களுடைய கோட்பாடுகளையும், வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்கின்ற எல்லா காரியத்தையும் தள்ளிவிடுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். உங்களுடைய கோட்பாடுகளை ஒரு பக்கமாக தள்ளிவிடுங்கள். உங்களுடைய ஸ்தாபனங்களை ஒரு பக்கமாக தள்ளிவிடுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை ஒரு பக்கமாக தள்ளிவிடுங்கள். உங்களுடைய பதட்டங்களை ஒரு பக்கமாக தள்ளிவிடுங்கள். அப்படியே தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டே இருங்கள். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் கடைசி தடையை தள்ளிவிடும் போது அவர் அங்கே நின்று கொண்டிருப்பார். நீங்கள் அவரை சந்திப்பீர்கள். நோவா, நான் பேழையை கட்டி முடிக்கும் போது அவர் வருவார், மழை பெய்ய துவங்குமே என்றான். நீ பேழையில் பிரவேசிக்கும் நாளிலா அதற்கு 50 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தாலும் நான் பேழைக்குள் அமர்ந்து கொண்டு அதற்காக காத்துக் கொண்டிருப்பேன். அது வரப்போகிறது. ஏனென்றால் தேவன் அவனமாக கூறினார். பாருங்கள், முதலாவதாக அவன் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருந்தது. தேவன் அற்புதங்களின் தேவன் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகையால் அவனால் அவரை சந்தேகிக்க முடியவில்லை. தேவன் அவனிடத்தில் பேசியிருந்தார், அவன் அதை அறிந்திருந்தான். தேவன் உங்களிடத்தில் தம்முடைய வார்த்தைகளிலிருந்து உங்களுடைய இதயத்தில் பேசுகிற போது நீங்கள் அதை அறிந்து கொள்கின்றீர்கள். உலகம் அனைத்தும் உங்களிடத்திலிருந்து போய்விட்டு உலகத்தின் காரியங்கள் மறித்திருக்கின்ற பொழுது நீங்கள் அதை அறிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் உலகத்திலும் உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் அப்பொழுது நீங்கள் சரியாகில்லை என்பதை நீங்கள் அப்படியே உங்களுடைய இதயத்தில் அறிந்து கொள்கின்றீர்கள். அது உண்மை. ஆகையால் எல்லா காரியமும் போய்விடும் பொழுது அப்பொழுது தேவரை சந்திப்பதை தவிர வேறொன்றையும் செய்ய முடியாது. அவர் அங்கே நின்று கொண்டிருப்பார். அவர் நிலை மாறாதிருக்கிறார். சூரியனை போன்றே குமாரனும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நிலை மாறாதிருக்கிறார். அதாவது பிரகாசிக்கிற சூரியன் ஆதியாகமத்தில் பிரகாசித்த அதே சூரியனாயிருக்கிறது. பர்வதத்தின் மேலும் எலியாவின் மேலும் பிரகாசித்த அதே சூரியனாயிருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட நாளில் மறைந்தது அதே சூரியன் தான். அது மாறாமல் நிலைத்திருக்கிறது. அதே தேவனுடைய குமாரன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். வல்லமையில் மாறாதவராய், அன்பில் மாறாதவராய், அடையாளங்களில் மாறாதவராயிருக்கிறார். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனின் அடையாளம் என்ன? ஓ, அவன் சபைக்கு செல்கிறான். அவனுடைய பெயரை ஒரு புத்தகத்தில் பதிவு செய்து கொள்கிறான். அவன் ஒரு கடிதத்தை பெற்றிருக்கிறான். அதுவல்ல இயேசு கூறின அடையாளம். அவர் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அவர்கள் சர்ப்பங்களை எடுத்தாலும் அல்லது சாபக்கேதமான காரியங்களை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கையில் வைப்பார்களேயானால் அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அவர்கள் என்றார். தேவன் நம்மோடு இருந்தால் அவருடைய அடையாளங்கள் எங்கே? அவருடைய வார்த்தைக்கு திரும்பி வர நிச்சயமுடையவர்களாயிருங்கள். நாம் வார்த்தைக்கு திரும்பினவுடனே அடையாளங்கள் தாமாகவே பின்தொடரும். நோவா, அவன் தேவனுடைய அற்புதங்களை காண்பதற்கு முன்பு அதை குறித்து கேள்வி கேட்க விரும்பின கிதியோனை போன்று அவன் முதலில் தேவனுடைய வார்த்தையின் பேரில் செயல்பட வேண்டியதாக இருந்தது. கிதியோன் தேவனுடைய வார்த்தையின் பேரில் செயல்பட வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொருவருமே தேவனுடைய வார்த்தையின் பேரில் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நான் கூறுவதற்கு முன்பே நான் அவருடைய வாக்குத்தத்தின் பேரில் செயல்பட வேண்டியதாக இருந்தது. பின்னரே அவர் தன்னை வெளிப்படுத்தினார். உங்களுக்கு சுகம் தேவை என்றால் அவரை விசுவாசியுங்கள், அவருடைய வார்த்தையின் பேரில் செயல்படுங்கள், அப்பொழுது அது நிறைவேறும். மோசே, அவன் தேவனுடைய அற்புதங்களை காண்பதற்கு முன்பு அவன் முதலில் தேவனுடைய வார்த்தையின் பேரில் செயல்பட வேண்டியவனாய் இருந்தான். அவனுடைய பிறப்பு வினோதமான பிறப்பாய் இருந்ததென்றும் அவன் நாடலுக்குள் ஒழித்து வைக்கப்பட்டான் என்றும் அவனுடைய தாயார் கூறினதை அவன் கேட்டிருந்ததை அவன் அறிந்திருந்தான். தேவன் அவரை அழைத்திருந்தார் என்றும் அவரை தெரிந்து கொண்டார் என்றும் அவள் அவனிடத்தில் கூறியிருந்தாள். அவன், நல்லது, நான் ஒரு நல்ல ராணுவனாக இருப்பதால் நான் இங்கிருந்து சென்று இந்த எகிப்தரை கொன்று அவனை மனதில் புதைக்க முடியும். நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். மேற்கொள்ள வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான் என்று எண்ணினான். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவன் செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்ததெல்லாம் அதுதான். அது அவனுடைய அபிப்பிராயமாயிருந்தது. அந்த சமயத்தில் அவனை காக்க அற்புதங்களை செய்கிற தேவன் செய்த அற்புதத்தை அவன் ஒருபோதும் காணவே இல்லை. ஆனால் ஒரு நாள் அவருக்கு 80 வயதான பிறகு அவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு புல்லுள்ள இடத்திற்கு சென்றான். ஒரு கால் ஆடுகள் அந்த பாதையில் ஓடி சென்றிருக்கலாம். ஒரு வயோதிப ஆட்டு மேய்ப்பன் தன்னுடைய கையில் ஒரு கோணலான தறியுடன் அந்த பாதையின் பக்கத்தில் தட்டிக்கொண்டே அங்கே சென்றிருப்பான். 80 வயதானதினால் சற்று நொண்டி நடந்திருக்கலாம். ஒருவேளை அவனுடைய இடுப்பு வரை தாடி தொங்கிக் கொண்டிருந்திருக்கலாம். அவன் மேய்த்துக் கொண்டிருந்த ஆட்டை போன்று நடைத்திருக்கலாம். ஆனால் அவன் ஏதோ ஒன்றை கண்டான். ஓஹோ தேவரே, அது அவருக்கு விசித்திரமாயிருந்தது. இன்று நான் உங்களுக்கு ஒன்றை காண்பிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். நாம் இங்கு தண்ணீர் குளத்தை ஆயத்தமாக வைத்திருக்கிறோம். அவன் இதற்கு முன்பு காணாத ஏதோ ஒன்றை அவன் கண்டான். அவன் நான் அதை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது
என்றான்.
ஆகையால் அவன் திரும்பின போது கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்திற்கு வந்தது. மகிமை, அல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்திற்கு வந்தது. இப்பொழுது அவன் போவதற்கு முன்பு அவன் கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் செயல்பட வேண்டியதாக இருந்தது. நினைவிருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே அற்புதங்களை செய்கிறது. அவன், நீ என்னோடு இருக்கிறீர் என்றும் என்னை அனுப்பினீர் என்றும் நான் எதிரால் அறிவேன் என்றான். உன்னுடைய கையில் இருக்கிறது என்ன என்றான். அவன் ஒரு உலர்ந்த கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றான். தேவன் மோசேக்கு கொடுத்த முதல் கட்டளை, நான் தேவன் என்பதை நீ அறிய வேண்டுமானால் உன்னுடைய கையில் நீ வைத்திருக்கிற கோலை அதை தரையிலே போடு. கிரியோன் தேவனுடைய அற்புதங்கள் எங்கே என்றான். அவர், அந்த அப்பத்தை பலிபீடத்தின் மேலே வை, தேவன் யார் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்றார். அவர் தன்னுடைய கோலால் அதை தொட்டார். புகை எழுமினது, அது பட்சிக்கப்பட்டது. மோசே, என்னை அறிப்பது யார் என்று நான் சொல்லுவேன், நீ தேவன் என்று எப்படி நான் அறிவேன் என்றார். அவர், உன் கையில் என்ன வைத்திருக்கிறாய்? நான் ஜீவரின் சிருஷ்டிகர், நான் அற்புதங்களை செய்கிற தேவர் என்றார். தேவனுடைய வல்லமையானது செய்த எல்லா காரியங்களையும் மோசே காண்பதற்கு முன்பாக முதலில் அவன் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்தது. அவன் கோலை தரையில் போட அது ஒரு சர்பமாயிற்று. ஓ, என்ன என்ன, நீங்கள் அவருடைய அற்புதங்களை காணும் முன் முதலில் கீழ்ப்படிதல் உண்டாக வேண்டும். இன்றைக்கு தேசங்களை சுற்றிலும் சபைகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சபைகள், நல்லது, அற்புதங்கள் எல்லாம் எங்கே? யாராகிலும் ஒரு அற்புதத்தை செய்ய அனுமதித்தால் நாங்கள் $1,000 கொடுப்போம் என்கின்றது. நீ தரித்திரன், துணிகரம் உள்ளவன், பின்வாங்கி போறவன், இரண்டு தரம் செத்தவன், வேரோடே
பிடுங்கப்பட்டவன்.
நீயே ஒரு அற்புதமாகும் வரை நீ எப்படி ஒரு அற்புதத்தை காணப்போகிறாய்? மகிமை, அவிசுவாசமாய் சந்தேகிப்பவரை எடுத்து அவரை பரிசுத்த ஆவியினால் நினைப்பதே ஒரு தேவனுடைய கிருபை. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றார். நீ ஒரு அற்புதத்தை காண வேண்டும் என்றால் நீயே ஒரு அற்புதமாகு. தேவன் முதலில் உன் மீது கிரியை செய்யட்டும். அவர் முதலில் சிலவற்றை செப்பனிடும்படியாக ஆய்வு செய்து சில வித்தியாசமான கண்ணாடிகளை உன்னுடைய கண்களுக்கு அறிய வேண்டும். ஏனென்றால் நீ குருடனாய் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து ஆவிக்குரிய பிரகாரமாய் குருடனாய் இரண்டு தர சத்தமாய் இருக்கிறாய். உன்னை தேவன் உனக்கு ஜீவனை கொடுத்து நீ காணும்படி உன்னுடைய கண்களை தொட வேண்டும். ஒரு அற்புதத்தை செய்ய உன்னையே ஒரு அற்புதமாக ஆக்க வேண்டும். அப்பொழுது நீ அற்புதம் செய்கிற தேவனை காண முடியும். அதுதான் முதல் காரியமாயிருக்கிறது. மோசே அவரை விசுவாசிக்க வேண்டியதாக இருந்தது. மோசே அதன் பேரில் செயல்பட வேண்டியதாக இருந்தது. தேவனுடைய வார்த்தை என்ன கூறினது என்பதன் பேரில் செயல்பட வேண்டியதாக இருந்தது. அவன் தேவன் இருக்கிறாரா அல்லது இல்லையா என்பதை காண விரும்பினான். அவர், நல்லது, மோசே நான் உனக்கு என்ன சொல்கிறேனோ அதன் பேரில் செயல்படுகின்றார். இப்பொழுதும் சகோதரனே, சகோதரியே, இன்றிரவு இங்கே இதற்கு செல்வது, தேவன் யார் என்று நீ அறிய வேண்டும் என்றால் அவர் இங்கே என்ன கூறுகிறாரோ அப்படி அதன் பேரில் செயல்படு. நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களே ஒரு அற்புதமாகி விடுவீர்கள். அது அவருடைய வாக்குத்தத்தம். அதைத்தான் அவர் கூறினார். அவருடைய வார்த்தையின் பேரில் செயல்படுங்கள். அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறது. ஓ, அது அப்போஸ்தலருக்கு மட்டுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அதற்கும் கூட அந்த வாக்குத்தத்தம். அவருடைய வார்த்தையின் பேரில் செயல்படுங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு உண்மையான அற்புதத்தை காண்பீர்கள். நீங்கள் வார்த்தையின் பேரில் செயல்படும் போது ஏதோ ஒன்று சம்பவிக்கும். கிதியோன் செய்தது போன்றே, அவர் என்ன செய்யும்படி அவரிடம் கூறினாரோ அதையே அவன் செய்தான். நோவா செய்தது போன்றே, அவர் என்ன செய்யும்படி அவரிடம் கூறினாரோ அதையே அவன் செய்தான். மோசே செய்தது போன்றே, அவர் என்ன செய்யும்படி அவரிடம் கூறினாரோ அதையே அவன் செய்தான். உன்னுடைய கோலை கீழே போடு என்றார். வேறு வார்த்தைகளில் கூறினால், உன்னை சுற்றிலும் இருக்கின்ற எல்லா காரியத்தையும் அகற்றிவிடு. ஆமேன். நான் அதை பெற்றுக் கொள்ளட்டும், நான் பயங்கரமான கோபத்தை உடையவன் என்கிறாய். அதை தேவனிடத்தில் கொடு. அதை எப்படி தனி செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிவார். நான் அதிகமான இச்சையுடையவனாக இருக்கிறேன், அதை எப்படி எடுத்து போட வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். புரிகின்றதா? அப்படியே அதை அவருடைய கரங்களில் சமர்ப்பித்து விடுங்கள். அவரால் என்ன ஒரு அற்புதத்தை செய்ய முடிகிறது என்பதை கவனியுங்கள். அது உண்மை. சரி, மோசே அவன் தேவனுடைய அற்புதங்களை காணும் முன்பு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அல்லது அதற்கு முன்பு தேவனுடைய வார்த்தையின் பேரில் கிரியை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவரது ஒருமுறை கண்ட பிறகு சகோதரனே, அப்பொழுது அவனை ஒன்றுமே தடுத்து நிறுத்த முடியவில்லை. அடுத்த நாள் இந்த கோவேறு கடலில் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்த சிப்போரோடு நான் அவனை காண்கிறேன். தன்னுடைய இடுப்பு மேல் சின்ன கெர்சவும் இல்லை, சரியா கூறினால் அவனுடைய இடுப்பில் அவனுடைய தாடி இந்த விதமாக தூங்கிக் கொண்டிருந்தது. சகோதரனே, அந்த முகத்தில் சிரிப்பு இருந்தது. அவனுடைய கண்கள் வானத்தை நோக்கியவாறே உருண்டு கொண்டிருந்தன. ஒரு ஆட்டு வைப்பனில் இருந்து தேவனுடைய ஒரு வல்லமையான மனிதனாக மாறுதல், விடுவிக்கு செல்லும் ஒரு பராக்கிரமசாலியான மனிதன். கிதியோனை பாருங்கள், என்ன சம்பவித்தது? ஆமையா, ஒரு கோணலான கோளுடன் ஒரு தேசத்தையே கைப்பற்றுவதற்கு செல்கிறான். அவன் அதை செய்தான், நிச்சயமாகவே அவன் செய்தான். தேவன் அவனிடம் கூறியிருந்தார். அது எவ்வளவுதான் உண்மையில்லாதது போன்று தென்பட்டாலும் கவலை இல்லை. தேவன் என்ன செய்ய முடியும் உங்களிடம் கூறுகிறாரோ அப்படியே அதை நீங்கள் செய்யுங்கள். அவருடைய வார்த்தை இன்னமும் மாறாமல் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். மேகங்களை அகற்றுங்கள், குமாரன் ஏற்கனவே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். யோசுவா, ஓ அந்த மகத்தான ஜெயவீரன், ஓ மோசேக்கு பின்
வந்தவன்,
தேவன் நேசித்த ஒரு மனிதன், ஒரு மகத்தான மாவீரன், தேவன் அன்பு கூர்ந்த ஒரு மனிதன். தேவன் அவனிடத்தில், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்றார். ஆனால் மதில்கள் விழுவதற்கு முன்னரே தேவனுடைய வல்லமை அந்த காரியத்தின் மீது தாக்குவதற்கு முன்னரே யோசுவா சேனையின் அதிபதியின் கட்டளையின்படி 13 முறை அந்த மதிலை சுற்றினான். சேனையின் அதிபதி அவனை சந்தித்த போது அங்கே அவர் அவனிடத்தில் கூறின தேவனுடைய வார்த்தையின்படியே அவன் அந்த மதிலை சுற்றி வந்து எக்காலம் ஊதினான். அவன் தேவனுடைய வார்த்தையின்படியே சுற்றி வந்தான். அவன் என்ன செய்தான்? அவன் அற்புதத்தை காணும் முன்னே அவன் வார்த்தையின் பேரில் செயல்பட்டான். வெறுமன ஒரு எக்காலம் ஊதுவதனால் நீங்கள் ரதப்பதையும் நடத்தக்கூடிய ஒரு மதில் சுவர் இடிந்து விழாது என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு எக்காலம் முழுவதினால். ஆனால் தேவனோ வெறுமன அந்த மதில்களை 7 முறை சுற்றி பாருங்கள், கடைசி நாளில் 7 முறை சுற்றி பாருங்கள் என்றார். 13 முறை கடைசி முறையாக அந்த மதிலை நீங்கள் சுற்றி வரும் போது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியோடு முன்னே சென்று எக்காலம் ஊத வேண்டும். எக்காலம் ஊதப்படுகிற போது மதில் சுவர்கள் இடிந்து விடும் என்றார். அவர்கள் என்ன செய்தனர்? அவன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட்ட பிறகே அவன் தேவனுடைய அற்புதத்தை கண்டான். உங்களுடைய அற்புதங்கள் எங்கே? முதலில் அவருடைய வார்த்தையின்படி செயல்படுங்கள். மதில் சுவர்கள் இடிந்து விடும் போது ஒரு சிறிய வீடு, ஒரு வேசியருடைய வீடு மாத்திரம் எப்படி விடாமல் நின்றிருக்க முடியும்? ஏனென்றால் அவள் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட்டாள். அவர்களில் மற்றவர்கள் மறிக்க அவள் மட்டும் ஏன் உயிரோடு இருந்தாள்? அவள் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட்டாள். அவள் தேவனுடைய அற்புதத்தை கண்டாள். வார்த்தையின்படி செயல்படுவதை அந்த விதமாகத்தான் அதை கண்டறிய முடியும். எரிகிற அக்கினி சூழலிலே எபிரேய பிள்ளைகள் தேவனுடைய அற்புதத்தை அவர்கள் காண்பதற்கு முன்பு அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் பேரில் செயல்பட்டனர். அவர் தேவன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் அவரே என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர் அற்புதங்களை செய்ய வேண்டிய தேவன் என்றும் அவர் எப்பொழுதும் இருந்த அதே மாறாத தேவன் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். அவர் விக்கிரகங்களை பணிந்து கொள்ளக் கூடாது என்ற ஒரு கட்டளையை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவர் மாறுவதில்லை. என் வார்த்தையோடு தரித்திருங்கள், நீங்கள் விக்கிரகங்களை பணிந்து கொள்ளாதீர்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? எங்கள் தேவன் இந்த அக்கினி சூழலில் இருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், ஆனால் அப்படி இல்லாமல் போனாலும் நாங்கள் அவருடைய வார்த்தையின்படியே செயல்பட போகிறோம். அதுதான் காரியம். என்ன சம்பவித்தது? அப்பொழுது அவர்கள் தேவன் அக்கினியோடு எதிர்த்து நிற்கக்கூடியதான ஒரு தேவனுடைய அற்புதத்தை அவர்கள் கண்டனர். நீங்கள் வியாயா இருக்கின்றீர்களா? அவர் சுகமளிக்கிறாரா என்று பார்க்க அவருடைய வார்த்தையின்படி செயல்படுங்கள். நீ ஒரு பாபியாக இருந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்பினால் வந்து மறந்திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள். அவருடைய வார்த்தையின்படி செயல்பட்டு என்ன சம்பவிக்கிறது என்பதை பார். நீங்கள் உலகத்தை இன்னமும் உங்களுக்குள்ளாக பெற்றிருந்தால், திரிகளாகி நீங்கள் இன்னமும் குட்டையான தரமுடியை வைத்திருந்தால், நீங்கள் இன்னமும் அடகுட்டு பொருட்களை உபயோகித்து வந்தால், மனிதரே நீ இன்னமும் கோபம் கொண்டும் உன்னுடைய ஸ்தாபனத்தை குறித்து சந்தனை செய்து கொண்டும் இருந்தால், அவர் இன்னமும் தேவராக இருக்கிறாரா என்று நீங்கள் கண்டறிய விரும்பினால், அதன் பேரில் செயல்பட்டு அவருடைய பலிபீடத்தின் மேல் உங்களையே வைத்து என்ன சம்பவிக்கிறது என்பதை பாருங்கள். அவர் தேவனாயிருக்கிறார். முதலில் நீங்கள் அவருடைய வார்த்தையின் பேரில் செயல்பட வேண்டும். தானியேல் அவரை சிங்கங்களின் கவிலிருந்து விடுவிக்கக்கூடிய தேவனுடைய அற்புதத்தை அவன் காண முன்பு அவன் செய்த முதல் காரியம் தேவனுடைய வார்த்தையின் பேரில் செயல்பட்டதே. இந்த சொரூபத்தை தவிர வேறெந்த தேவரையும் எந்த ஒரு மனிதனும் இத்தனை நாட்களாக படித்துக் கொண்டால் அவன் சிங்கங்களின் கவிலே வீசி எறியப்படுவான் என்று பிரகடனம் செய்யப்பட்டது. ராஜாவை தவிர வேறெந்த தேவனுக்கும் எந்த மனிதனுமே ஜபத்தை ஏறெடுக்க கூடாது. பாருங்கள், 30 நாட்களுக்கு அவன் தேவனாயிருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் தானியேல் என்ன செய்தான்? அவன் தேவனுடைய வார்த்தையின் பேரில் செயல்பட்டான். ஏனென்றால் சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த போது அவன், கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் எங்காயிலும் தொலைவில் இருந்து இந்த பரிசுத்த ஆலயத்தை நோக்கி பார்த்தால் அப்பொழுது நீர் பரலோகத்திலிருந்து கேட்பீராக என்று கூறி அவன் விண்ணப்பம் பண்ணினான். அது உண்மை. தானியேல் முதலில் செயல்பட்டான். நீ சிங்கக்கவிக்குள்ளே போகப் போகிறாய் என்பதே அச்சுறுத்தலாயிருந்தது. ஆனால் தானியேல் தேவனுடைய வார்த்தையின் பேரில் செயல்பட்டான். தேவன் தேவராகவேயும் இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். சரியாக கிதியோன் செய்தது போன்றே அந்த தேவனை அவன் அறிந்திருந்தான். அவர் இன்னமும் தேவனாயிருந்தால் அப்பொழுது அவனுடைய அற்புதங்கள் எங்கே? அவன் ஒரு தீர்க்கதரிசி என்பதை தானியேல் அறிந்திருந்தான். அவன் தேவனை நேசித்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் அவனுடைய ஊழியக்காரன் என்பதை அறிந்திருந்தான். சிங்கங்களிடத்திலிருந்து அவனை விடுவிக்க தேவன் வல்லவராக இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவன் தொல்லைக்குள்ளாக இருந்ததால், ஒரு பயமுறுத்தலின் கீழ் இருந்தபடியால் அவன் தன்னுடைய முகத்தை தேவாலயத்தை நோக்கினவாறு திருப்பி சரியாக ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபம் செய்தான். அவன் தேவனுடைய வார்த்தையின் பேரில் செயல்பட்டான். சிங்கங்கள் அவனை தின முடியாதபடிக்கு தேவன் அவனை முழுவதுமாய் பரிசுத்த ஆவியினால் நிறைத்தார். அது உண்மை, அது உண்மை. முதலில் அவன் தேவனுடைய வார்த்தையின்படியே நடந்தான். யோனா மீன்வேட்சியில் இருந்த போது தேவனுடைய வார்த்தையின்படியே செயல்பட்டான். அவன் சரீர பிரகாரமான முடிவை அறிந்து விட்டான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவனுடைய கரங்கள் கட்டப்பட்டிருந்தன, அவனுடைய கால்களும் கட்டப்பட்டிருந்தன. புறஜாதிகளுக்கான இந்த பிரசங்கியார் கப்பலில் இருந்து விசீறியப்பட்டு மீன் வயிற்றுக்குள் சென்று கடலின் ஆழத்தை அடைந்தான். இப்பொழுது அவன் என்ன ஒரு நிலையில் இருக்கிறான்? ஆனால் முதலில் அவன் நீரின் வயிற்றில் தான் புரண்ட போது கடற்பாசிகள் அவனுடைய கழுத்தில் சுற்றிக் கொண்டன. அங்கே மீன் இந்த பாசிகளையும் மற்றவைகளையும் தன்னுடைய சரீரத்தில் சத்தை சேமிக்க தன்னுடைய ஊட்டச்சத்து உணவுகளை விழுங்கிக் கொண்டு வந்தது. அப்பொழுது அது அங்கு ஒரு பிரசங்கியாரையும் விழுங்கிவிட்டது. ஆனால் இந்த பிரசங்கியாருக்கு தாமே சுயநினைவு வந்தது. அல்லேலூயா! ஓ சகோதரனே, பிரசங்கியே, என்னுடைய சுயநினைவிற்கு வா. அந்த பழைய கோட்பாடுகளையும் மற்ற காரியங்களையும் அகற்றிவிட்டு ஜீவிக்கின்ற வார்த்தையிடம், ஜீவிக்கின்ற ஒரே தேவனிடத்திற்கு திரும்பி வா. அவன் தன் சுயநினைவை அடைந்த போது அவன் அங்கே உருண்டான். நீங்கள் ஒரு பரிசுத்தமானை அவனுடைய ஜபத்திலிருந்து மறைத்து வைக்க முடியாது. அவன் உருண்டு புரண்டான். அவன் சுற்றுமுற்றும் பார்த்த போது அவனை சுற்றுகிறது யாவும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லாமே மீனின் வயிறாயிருந்தது. அவன் மீனின் வயிற்றில் கடலின் ஆழத்தில் இருந்தான் என்பதையும் அவன் உணர்ந்தான். கடலின் மேல் புயல் இருந்தது. அவன் கப்பலில் இருந்த போதே எல்லா நம்பிக்கைகளும் அற்றுப்போயின. இப்பொழுது அவன் மீனின் வயிற்றில் கொண்டிருந்ததை காட்டிலும் அதிகமான நம்பிக்கையை இழந்தவனாயிருந்தான். அவன் மீனின் வயிற்றை மாத்திரமே காண முடிந்த போது அவன், இவை பொய்யான மாயை, நாரிமே நம்ப மாட்டேன், ஆனால் கர்த்தாவே, உடைய பரிசுத்த ஆலயத்தையே நோக்குவேன் என்றான். அந்த பரிசுத்த ஆலயம் கீழே இல்லை, அவரது மேலே இருக்கிறது. எனவே நான் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் தேவனுடைய அற்புதத்தை கண்டான். எப்படியோ பிராணவாயு மீனுக்குள்ளாக வந்தது. அவன் 3 நாட்களும் சாதாரணமாகவே சுவாசித்தான். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அந்த பொல்லாங்கான பட்டணத்திற்கு 40 நாட்கள் பயணத்தை அவன் மேற்கொள்ளும்படியாக மீனின் வயிற்றுக்குள் சற்று அருமையாக இழைப்பாரி அதனுள் சவாரி செய்து கொண்டிருந்தான். பரலோகத்திலிருந்து வந்த புது பிராணவாயுவினால் முழுவதுமாய் புத்துணர்ச்சி பெற்றான். அது மீனிடத்திலிருந்து வந்திருக்க முடியாது, அது சமுத்திரத்திலிருந்து வந்திருக்க முடியாது. எனவே அது தேவனிடத்திலிருந்து வந்ததாக இருந்தது. ஓ கர்த்தாவே, என்றளவு தேவனுடைய வார்த்தை என்னும் பிராணவாயுவை அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையில் எங்கள் மீது ஊதி நாங்கள் இந்த பொல்லாங்கான கடைசி நாட்களில் உயிரோடு தரித்திருக்கும்படி செய்யும். ஓ பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மீது ஊதும். சகோதரனே, அதுதான் கர்த்தாவே, பிராணவாயுவினால் எங்களை ஊதி இழப்போம். நான் இந்த காலையில் வாத்து குறித்து உங்களிடம் கூறினது போன்று அது தண்ணீரை முகர்ந்த உடனே அதனின்று அதனை எதுவுமே தடை செய்ய முடியவில்லை. கோடியின் எல்லா குக்கரிப்பும் மற்றும் எந்த காரியமும் தடை செய்ய முடியவில்லை. அது நேரடியாக தண்ணீருக்குள் சென்றது. ஏனென்றால் அது ஒரு வாத்தாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் யாராவது வாத்தின் சோபத்தை பெற்றிருந்தால் எங்களிடம் இங்கு ஒரு பெரிய குணம் உள்ளது. பாருங்கள், உங்களால் முகரக்கூடுமானால் தேவன் இன்னமும் தேவனாயிருக்கிறார் என்று நீங்கள் முகர்ந்து உணர முடிந்தால், தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்றும், அவர் ஒரு அற்புதங்களை செய்கிற தேவன் என்றும், நீங்கள் இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை என்றும், இன்றளவு நீங்கள் ஒரு முகர்களை பரலோகத்திலிருந்து பெற முடிந்தால் தண்ணீரை முகருங்கள். அவர் செய்யக்கூடிய முதல் காரியமே அதுதான். நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனம் திரும்பி உங்களை ஒரு பலியாக பீடத்தின் மேலே கிடத்துங்கள். அப்பொழுது நீங்கள் உலகத்தை குறித்த காரியங்களில் இருந்து பட்சிக்கப்பட்டு ஆவியினால் மீண்டுமாய் பிறப்பீர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். சரியான வழிமுறையின் மூலமாக செல்லுங்கள். போதகரோடு கரங்களை குறுக்குவதனால் அல்ல, உங்கள் பெயரை புத்தகத்தில் பதிவு செய்வதனால் அல்ல. ஆனால் நீங்கள் உலகத்துக்கே இனிமேல் அறிந்து கொள்ளாதபடிக்கு அந்த விதமான மரணத்தில் மறித்து விடுங்கள். ஆபேல் தன்னுடைய ஆட்டுக்குட்டியோடு அதே பலிபீடத்தின் மேல் மறித்தான். நீங்கள் தேவனிடத்தில் சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரே படி கிறிஸ்துவோடு பலிபீடத்தின் மேல் மறிப்பதாகும். உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு காரியமும் இருளடையும் வரையிலுமே அங்கேயே மறியுங்கள். நீங்கள் மறுபடியும் எழும்பும் போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக இருப்பீர்கள். நிச்சயமாக யோனா தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து முதலில் அதன்படி செயல்பட வேண்டியவராக இருந்தான். இப்பொழுது அவன் மீன் வயிற்றினுள் கடலில் நாடத்தில் சென்ற போது அவன் அநேகமாக அவர் பூங்குப்புறப்படுத்திக் கொண்டிருந்திருப்பான். ஏனென்றால் அவர்கள் அவரை அப்படியே தூக்கி எறிந்தனர். அவன் நேராக மீனுடைய வயிற்றினுள் சென்றான். நல்லது, இப்பொழுது நாம் கடலின் ஆடத்திற்கு செல்வோம் என்று மீன் கூறினது. அந்த 3 நாட்களில் அந்த மீன் என்ன நினைத்திருக்கும் என்று நான் வியக்கிறேன். ஒரு வினோதமான காரியம் சம்பவித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், மீனின் அமைப்பு அதனை பாராட்டவில்லை, சபை ஸ்தாபன அமைப்புகள் அதனை ஒருபோதும் பாராட்டுவதில்லை. ஆனால் ஓ யோனா அதை எவ்வளவா விரும்பினான். நிச்சயமாக அவன் அதை விரும்பினான். ஏனென்றால் அது தேவன் அவன் மீது வீசிக்கொண்டிருந்த புதிய காற்றாக இருந்தது. அவன் உயிரோடு இருந்து கொண்டிருந்தான். தேவனே, புதிய காற்றை எங்கள் மீது வீசும். யோனா தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து இயற்கையான ஒரு ஆலயத்தை நோக்கினதன் மூலம் ஒரு அற்புதம் நிகழுமானால், முடிவிலே பின்வாங்கி போன ஒரு மனிதன் அங்கே அந்த ஆலயத்தை கட்டியிருந்தான். ஆனால் அந்த ஆலயத்தை நோக்கி பார்ப்பவரை எப்போதும் ஆசீர்வதிக்கவும், அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுடைய தொல்லையிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் தேவனிடத்தில் ஜபத்தில் கேட்டுக்கொண்டான். யோனா அந்த நிலையில் அதை விசுவாசிக்க முடிந்தது. இன்று நாம் எவ்வளவு அதிகமாக பரலோகத்தை நோக்கி பார்த்து விசுவாசிக்க முடியும்? அங்கிருப்பவர் பின்வாங்கி போன ஒருவர் அல்ல, மரித்து கல்லறையில் தங்கியுள்ள ஒரு மனிதர் அல்ல, யோனாவை போன்றோ அல்லது அப்பொழுது சாலமோடு இருந்ததை போன்றோ அல்ல. ஆனால் ஜீவிக்கின்ற ஒரே தேவனாய் மகத்துவமானவரின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு எல்லா வல்லமையும் அதிகாரமும் கொண்டவராய் அவர் ஒரு சாட்சியாய் செய்தது போலவே வார்த்தையை பிரசங்கிக்க பரிசுத்த ஆவியை அனுப்புகிறவராய் இருக்கிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவனுடைய அற்புதங்களை காண்பீர்கள். ஆனால் முதலில் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமாகவே ஆம். கிதியோன் விருந்தினர் மரத்தின் கீழே அமர்ந்திருந்ததை அவன் கண்ட பிறகு கிதியோன் அவரிடத்தில் முதலில் ஒரு விதமான கேள்வி கேட்டான். அவன் தேவன் இன்னமும் தேவனாயிருந்தால், தேவன் எங்கள் பட்சத்தில் இருந்தால், அவருடைய அற்புதங்கள் எங்கே என்றான். மரத்தின் கீழே அமர்ந்திருந்த இந்த விருந்தினர் அவர் என்ன செய்தார்? அவர் தன்னுடைய கரத்தில் வைத்திருந்த தன்னுடைய கோலினால் அவர் அந்த பலியை தொட்டபோது அது பட்சிக்கப்பட்டது. அது தேவனுடைய செய்தியாக இருந்ததை அவன் அறிந்திருந்தான். ஆகையால் அப்பொழுது மரத்தினடியில் அங்கே ஒரு வயோதிபர் போட்டு காணப்பட்டவராய் அமர்ந்திருந்த அந்த விருந்தினர் மாம்சமாக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அது ஜீவிக்கின்ற வார்த்தையாக இருந்தது. அது ஜீவிக்கின்ற வார்த்தையாக இருந்தது என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஏனென்றால் அது நிகழ்காலத்தில் ஜீவித்துக் கொண்டும் கிரியை செய்து கொண்டும் இருந்தது. தேவனுக்கு மகிமை. சகோதரனே, பெந்தேகோஸ்தே அருமையானதுதான். ஆனால் நீ அதை உனக்கு பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அது ஒரு வண்ணம் திட்டப்பட்ட அக்னி படமாக இருக்கிறது. இறந்த காலம் என்றல்ல, நிகழ காலம். இன்றைக்கு அவர் அதே தேவனாக இல்லை என்றால் ஒரு சரித்திர தேவனாக இருப்பதால் என்ன பயன்? நான் அடிக்கடி கூறியிருப்பது போன்று உங்களுடைய சிறிய பறவைக்கு அதனுடைய சிறைகள் வளர வேண்டும் என்பதற்காக ஊட்டச்சத்தான உணவுகளை கொடுத்து அதனை ஒரு கூண்டில் அடைத்து வைத்து அங்கேயே அதை பாதுகாப்பதனால் அது என்ன நன்மையை செய்யும்? வல்லமையுள்ள தேவன் ஒருவர் உண்டென்று போதித்து பின்னர் அவரை சேவிக்கும் சாகத்தை குறித்து ஜனங்களிடம் மறுப்பதனால் என்ன பயன்? ஆமென். நிச்சயமாகவே அர்த்தமற்றதாயிற்று. ஒரு பெரிய முட்டை பொறுக்கும் எந்திரத்தை போல போதவர்களை பொறிக்கும் இந்த வேதசாஸ்திர பள்ளிகளை எல்லாம் ஏன் நீங்கள் சுற்றிலும் வைத்திருக்கிறீர்கள்? புரிகின்றதா? எந்திரத்தில் பொறிக்கப்பட்ட கோடி குஞ்சிற்காக நான் எப்பொழுதும் வருத்தப்படுவேன். ஏனெனில் அது உண்மையாகவே எந்த தாயையும் பெற்றிருக்கவில்லை. அது எங்கிருந்து வந்தது என்று அது ஒருபோதும் அறிந்திருக்காது. அதற்கு தாயாக யாருமே கிடையாது. அது எந்திர முறையில் உண்டானது. வேத சாஸ்திரத்தை மட்டுமே அறிந்திருக்கிற ஒரு வேத பாட பள்ளி போதகரை குறித்தும் அவண்டமாகத்தான் இருக்கிறது. அவர் எந்த மேதையையும் போன்று அறிவாளியாகவும் பண்பட்ட தன்மையுள்ளவராகவும் இருக்கலாம். அவர் வித்தியாசமான மொழிகளில் பிரசிக்கக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் அவர் தன்னுடைய பெற்றோர் யார் என்பதையே அறிந்து கொள்ளாது இருப்பாரானால், அண்மையில் நான் கூறினது அறியாமையுள்ள காரியமாக எந்த காரியமாவது இருக்குமானால் அது ஒரு கோவேறு கழுதையே. அதற்கு தன்னுடைய தகப்பன் யார் என்பதும் அல்லது தாய் யார் என்பதும் தெரியாது. அது ஒரு கலப்பின காரியமாக இருக்கிறது. பாருங்கள், அது யார் என்றும் தாய் தகப்பன் யார் தாய் யார் என்பதையும் அறியாது. அது எதை சேர்ந்தது என்றே அதற்கு தெரியாது. அதை போன்றுதான் சில கலப்புள்ள கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்களும் ஸ்தாபனத்தினால் உண்டாக்கப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு நல்ல உயர்ஜாதி குதிரை நல்ல வம்சத்தில் பிறப்பிக்கப்படுகின்றது. அது இவை எல்லாவற்றையும் குறித்து என்னவென்பதை அறிந்திருக்கிறது. ஒரு நல்ல வம்சாவளி கிறிஸ்தவனும் தேவனுடைய பண்டகசாலை எங்கே இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறான். அவர்கள் வார்த்தையினால் பிறந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். வார்த்தை அவர்களை மாம்சமாக்கப்படுகின்றது. தேவன் கூறுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அதனோடு அவர்கள் கருத்து வேற்றுமை கொள்வதில்லை. அவர்கள் அது உண்மை ஆமேன் ஆமேர் என்கிறார்கள். அவர்கள் அதனை ஒவ்வொரு முறையும் ஒரு ஆமேர் என்பதோடு வலியுறுத்துகிறார்கள். ஆமேன் ஆமேன். ஏதோ ஒன்று அவர்களில் அதை வலியுறுத்துகிறது. அது அபர்தாமே. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். ஆமென். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. ஆமென். அந்த மைதானப்பட்ட கோடி கிளக் கிளக் அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்றது. ஆனால் ஹாங் 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 நான் தண்ணீரை முகர்கிறேன் என்றது. பாருங்கள், அதுதானது, அது உண்மை. புரிகிறதா? ஏன் நீங்கள் தேவனை சோதித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? பாருங்கள், அதுதானது. முதலாவது தேவன் அவருடைய வார்த்தையின்படி செயல்பட்டு அது உண்மையா இருக்கிறதா என்று பாருங்கள். அது உண்மை. யோவான் ஸ்நானகன் அவனுடைய கடமையின் பாதையை சரியாக பின்பற்றிக் கொண்டிருந்தான். அவன் வெறுமன ஒரு சிறுவனாக இருந்த போது அவனுடைய தகப்பனார் ஒரு அருமையான மனிதராக இருந்தார் என்பதை பற்றிய குறிப்பு நம்மிடம் அதிகமாக இல்லை. ஆனால் அவன் தேவனை அவிசுவாசித்தான். தேவன் எலிசபெத்தின் மூலமாக இதை இந்த குழந்தையை கொண்டு வர போவதாக தீர்மானம் செய்திருந்தான். எனவே அவன் அவனிடத்தில் அவன் இந்த குழந்தையை கர்ப்பந்தரிப்பான் என்று அவனுக்கு கூறப்பட்டிருந்ததை கூறினான். அவர் அதை சந்தேகித்தான். அவர் அவனை ஊமையாக்கினான். யோவான் ஸ்நானகனின் பெற்றோரான எலிசபெத் சகரியாவின் இருதயம் முழுவதுமாய் சஞ்சலப்பட்டிருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். ஏனெனில் அவர்கள் இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தனர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் வயதானவர்களாய் பிள்ளை பெறும் வயதை நடந்திருந்த போது தேவன் ஒரு அற்புதத்தை செய்து வாக்குத்தமிடப்பட்ட குழந்தையை பிறப்பித்து இந்த குழந்தையை உலகத்திற்குள்ளாக கொண்டு வந்தார். அவர்களுடைய இருதயங்கள் சஞ்சலமடைந்திருந்தன. ஏனென்றால் அவன் செய்யப்போகும் தேவனுடைய மகத்தான கிரியை காண அவர்கள் போதுமான காலம் ஜீவிக்க மாட்டார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் அதற்கென்றே அவனை பிரசிப்பினார்கள். தேவனுக்கு மகிமை. நட்சத்திரங்களுக்கும் சந்திரனுக்கும் அப்பால் உள்ள ஓரிடத்திலிருந்து அவர்கள் கீழ் நோக்கி பார்த்து அதை கண்டிருப்பார்கள். அவர்கள் இந்த சிறுப்பையும் செய்வதை ஒருபோதும் காண முடியவில்லை. அவர்கள் மரித்தனர். அவர் வெறுமன ஒரு சிறு குழந்தையாக இருந்த போதே, ஒரு சிறுப்பையனாக இருந்த போதே அவர்கள் மரித்தனர். ஒரு சிறுவனாய் அவன் தன்னுடைய வீட்டை விட்டு வனாந்திரத்திற்குள்ளாக சென்றான். அங்கே தேவனுடைய வல்லமையின் கீழ் அவன் வளர்க்கப்பட்டான். தேவன் அவனிடத்தில், நீ வனாந்திரத்தில் கூப்பிடுவதைய சித்தமாயிருக்கிறாய், நான் உடைய அனுப்புகிறேன், போய் கூப்பிடுவது என்றார். எப்படியா யோவான் ஒவ்வொரு நாளும் காத்திருந்திருக்க வேண்டும்? அவன் கற்பாறைகளில் உள்ள பாம்புகளை ஓட்டி கற்களை காலால் உதைத்திருப்பான். ஓ, என்னால் காத்திருக்க முடியாது என்று இருப்பான். யோவாரே, இதற்காக காத்துக் கொண்டிருக்கிறாய், சரியாக கட்டளையை கேட்க வேண்டும், அவ்வளவுதான். பாம்புகளே, வழியிலிருந்து விலகுங்கள். அவர்கள் பாறைகளுக்குள்ளாக சென்று விடும். அந்த காரணத்தினால் தான் பரிசேயர் வந்த போது அவன், ஓ, நீங்கள் விரும்பும் பாம்பின் சந்ததி, கற்பாறைகளுக்குள்ளாக செல்லுங்கள் என்றான். அதே காரியத்தை கூறுகிறேன், தண்ணீருக்குள் செல்லுங்கள். ஆமே, நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வழிநடாக்கல் இது ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றது. இது உலகம் முழுவதிலும் செல்ல போகிறது. நீங்கள் தேவனுடைய அற்புதங்களை காண வேண்டும் என்றால் தண்ணீர்களுக்குள் செல்லுங்கள். யோவான் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான். நன்றாய் காணப்படுகிற ஒரு நபர் வந்த போது அவன் ஒரு கால் அறிவராய் இருக்கலாம் என்றான். அவன் உற்று நோக்கினான். இல்லை, இது அவரல்ல. இல்லை, தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரே என்றான். யோவானே, இன்றைக்கு மேசியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நீ கூறுகிறாயா? ஆம், அவர் இங்கே இருக்கிறார். இங்கே பூமியின் மேல் எங்கோ இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார் என்று நான் அறிவேன். ஆனால் அவர் வருகிற போது நான் அவரை அறிந்து கொள்வேன். நீ எப்படி அறிந்து கொள்வாய்? எதை நோக்கி பார்க்க வேண்டும் என்று தேவன் என்னிடம் கூறினார். உனக்கு ஜெபிக்கப்படும் போது நீ சுகமடைய போகிறாய் என்று எப்படி நீ அறிவாய்? தேவன் எதை நோக்கி பார்க்க வேண்டும் என்று என்னிடம் கூறினார். நீ பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள போகிறாய் என்று எப்படி உனக்கு தெரியும்? நான் அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறேன், இதை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர் என்னிடம் கூறினார். அடுத்து என்ன போகிறது என்று நான் அறிவேன். பாருங்கள், அடுத்து என்ன நேரில் போகிறது என்று உனக்கு தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அடுத்து நிறைவேறுவது அவருடைய வாக்குத்தத்தமே. அவர் புயிரைக்க முடியாது. அவர் தேவன். அடுத்தது என்ன? யோவான், அவர் வரும்பொழுது நான் அவரை காண்பேன் என்றான். அவர்கள், ஓ, இங்கு வந்து கொண்டிருக்கிறவரை பாருங்கள். அதாவது அவர் தன்னுடைய சிரசின் மீது கிரீடம் வைத்திருக்கிறாரே, அது மேசியாவா இருக்க வேண்டும். அந்த குதிரைகளை பூட்டி ஓட்டி வருகிறாரே, அது அவரல்ல என்றான். நேரடியாக அவருடன் நடந்து சென்று, நீ உன் சகோதரனுடைய மனைவி வைத்திருப்பது நியாயமல்ல என்றான். அங்கு எங்கோ தவறு இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவரிடம் நடந்து சென்று அவரிடமே கூறினான், அது ஏறோதா இருந்தது, நீங்கள் பாருங்கள். ஓ, அது அவனுடைய மனைவியை மிகவும் கோபமூட்டியது. அவள் தான் உயிரோடு இருக்கும் வரை அவரை வெறுத்தாள். புரிகின்றதா? யோவான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே வந்தான். அவன், ஓ, அவர் வருகிற போது நான் அவரை அறிவேன் என்றான். நீ எப்படி அறிவாய்? நான் ஒரு அடையாளத்தை காண்பேன், அது ஒரு மேசியாவின் அடையாளமாக இருக்கும் என்று தேவன் என்னிடம் கூறினார். நான் மேசியாவை அறிந்து கொள்வேன் என்றால் மேசியாவின் அடையாளம் அங்கு இருக்கும். தேவன் தம்முடைய சபையை அறிந்திருக்கிறார். அவர் இந்த அடையாளங்கள் இவர்களை பின்தொடரும் என்றார். அவர்கள் மெத்தோடிஸ்டுகளை சேர்ந்தவர்களாய், பாப்டிஸ்டுகளை சேர்ந்தவர்களாய் அல்லது பெந்தேகோஸ்துகளாய் இருப்பார்கள் என்று கூறவில்லை. ஆனால் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர் விசுவாசிகளை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு சில நேரங்களில் நீங்கள் நீ ஒரு விசுவாசியா என்று கேட்டால், ஓ நான் மெத்தோடிஸ்ட், நல்லது, அப்படி அது நீ ஒரு விசுவாசி அல்ல என்பதை காண்பிக்கிறது. பாருங்கள், நான் பெந்தகோஸ்தே, அது இன்னமும் நீ ஒரு விசுவாசி அல்ல என்பதை காட்டுகிறது. நீ ஒரு விசுவாசியா இருக்கும் பொழுது நீ தேவனை விசுவாசிப்பாயே. ஒவ்வொருவரும் அதை அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தினால் முத்திரையிடப்பட்டிருக்கின்றீர்கள். ஒரு முத்திரை பக்கத்தின் இருபுறங்களிலும் இருக்கிறது, வருவது போவது இரண்டிலுமே. பாருங்கள், நீங்கள் அவர்களிடம் சொல்ல முடியும், சரி, அவர் வரும்பொழுது நான் அவரை அறிந்து கொள்வேன் என்றால் அங்கே ஒரு அடையாளம் இருக்கும், நான் அந்த மேசியாவின் அடையாளத்தை காண்பேன் என்றான். ஒரு நாள் அவன் நோக்கி பார்த்த போது, ஓ சகோதரனே, ஏன் அவன் அதற்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தான். அந்த விதமாகத்தான் அவன் அதை அடையாளம் கண்டு கொண்டான். அது ஆழமாய் பதிகிறது என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அதற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றீர்களா? ஏதோ ஒன்று சம்பவிப்பதற்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அப்படியானால் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது யோவானை காட்டிலும் 5 மடங்கு அறிவுத்திறம் வாய்ந்த அந்த ஆசாரியர்கள் அனைவரும் அங்கே சுற்றிலும் நின்று கொண்டிருந்தனர். அவன் ஒரு நாளாவது எங்காவது பள்ளிக்கூடத்திற்கு சென்றான் என்பதற்கு நம்மிடம் குறிப்பு இல்லை. ஆனால் அங்கு நின்ற ஆசாரியர்களுக்கு அவர்களுடைய முப்பாட்டனாருக்கு பாட்டனார்கள் ஆசாரியர்களா இருந்தனர். அங்கே நின்றிருந்த மனிதர்களோ அந்த சுருளின் ஒவ்வொரு அங்கலத்தையும் எல்லா தீர்க்கதரிசிகளையும் ஆதியாகமம் முதற்கொண்டு அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருந்தனர். ஆனால் நீங்கள் பாருங்கள், யோவான் ஒரு அடையாளத்தை, மேசியா ஒருவரையே எதிர்நோக்கி கொண்டிருந்தான். அது தேவனாக இருந்தால் அதை குறித்த இயற்கைக்கு மேம்பட்ட ஏதோ ஒன்று இருக்கும் என்று அவன் அறிந்திருந்தான். அது உண்மை. இன்றைக்கு அது அந்த வண்ணமாகவே இருக்கிறது. நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் இயற்கைக்கு மேம்பட்ட ஏதோ ஒன்று உன்னை பத்திக் கொண்டதாக இருக்கும். அது பத்திக் கொள்ளாதிருந்தால் நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய். நீ இன்னமும் முன்பு நீ வாழ்ந்த அதே ஜீவியத்தில் ஜீவிப்பாய். நீ இன்னமும் முதலில் அன்பு கூர்ந்த அதே காரியத்தையே இன்னமும் நேசிப்பாய். நீ இன்னமும் அவைகளை நேசிப்பாய். நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய். அது உண்மை. நீ ஒரு தேவனுடைய குமாரனோ அல்லது குமார்த்தியோ அல்ல. பின்பு நாம் கண்டறிகிறோம், யோவான் ஒரு நாளாக நின்று கொண்டிருந்தான் என்றும் அவரை குறித்த ஒரு சிறு கதையை அவன் படித்துக் கொண்டிருந்தான் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். யோவான் நதியின் ஒருபுறத்தில் இருந்தான் என்றும் அவர்கள் அவனை மறுபுறத்திற்கு துரத்தினர் என்றும் கூறுகின்றனர். அந்த விதமாகத்தான் அவர்கள் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு செய்கிறார்கள். அவனை ஒவ்வொரு சாபரத்தில் இருந்தும் ஒவ்வொரு அமைப்பில் இருந்தும் மற்ற ஒவ்வொரு காரியத்தில் இருந்தும் துரத்துகிறார்கள். அவன் நிற்பதற்கு ஒரு பிரச்சனை பிடமே இல்லாமல் இருந்தான். ஆனால் அவன் தன்னுடைய முழங்கால்கள் வரையிலும் சேற்றில் இருந்தான். அவன் பின்தொங்கலற்ற ஒரு மேலங்கியை அணிந்து கொண்டு தன்னுடைய கழுத்துப்பட்டையை திருப்பி கொடுத்துக் கொண்டு போனா இருக்கவில்லை, இல்லையா? அவன் ஒரு ஆட்டுத்தோல் துண்டினால் தன்னை சுற்றி இருந்தான். அநேகமாக காண்பதற்கு ஒரு காட்டு மனிதனை போன்று அங்கே நின்று கொண்டிருந்திருப்பான். அந்த ஆசாரியர்கள், இந்த மகத்தான தேவாலயமான எங்களுடைய மகத்தான ஸ்தாபனம் விழுந்து போகும் ஒரு நேரம் வரும் என்று எங்களிடம் குறிப்பிட்டு கூறுகிறாயா என்றனர். அவன் நிச்சயமாக அது சம்பவிக்கும் என்றான். நீங்கள் வேதத்தை எப்படி வாசிக்கின்றீர்கள்? மேசியா ஒருவர் வரப்போகிறார் என்றும் அந்த மேசியா அன்றாட வழியை நீக்கி போடுவார். தானியேல் அவனமாக கூறினான், தீர்க்கதரிசி அவனமாக கூறினான். அல்லேலூயா! ஓ, நான் எல்லா நேரத்திலுமே அதிகமாக பக்தி பரவசப்படுகிறேன். நான் முடித்து விட வேண்டும். நீ அதை எப்படி அறிவாய்? தீர்க்கதரிசி அவனமாக கூறியுள்ளார். அந்த விதமாகத்தான் மிகாயா அவன் ஆகாபை ஆசீர்வதிக்க முடியாது என்பதை அறிந்திருந்தான். எலியா அவனை சபித்திருந்தான். அவ்வளவுதான், அவன் வார்த்தையோடு தரித்திருக்க வேண்டியதாக இருந்தது. நீங்கள் தேவனுடைய கிரியைகளை காண விரும்பினால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும். அது சம்பவிக்க முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே அப்பொழுது சம்பவித்தது என்ன? அவன் தேவனுடைய கிரியைகளை காண விரும்பினான். யோவான் அவர் வருகிற போது நான் அவரை அறிந்து கொள்வேன் என்றான். ஒரு நாள் அவரை அறிந்து கொண்டிருந்தான். அவன் அன்றாடப்படும் ஒரு நேரம் வரும், அன்றாடபடியாயிருப்பான். அப்பொழுது பாழாக்கும் அருவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் என்றான். உலகத்தின் பாபத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அங்கு நிற்கிறார் என்றான். ஒரு சாதாரண சிறு உருவம் படைத்த தோல் தொங்கிய நபர் அங்கு நின்று கொண்டிருந்தார். அவர் லாசருடன் நதியை நோக்கி நடந்து வந்தார். வெறுமன ஒரு சாதாரண மனிதன், சாதாரண மனிதர்களைப் போல உடையுடுத்தி இருந்தார். ஆசாரியனை போல அல்ல, தலைப்பாக இல்லை, கிரீடம் இல்லை, மற்ற ஒன்றுமே இல்லை. வெறுமன ஒரு ஏழை வாலிபன், தச்சன். ஒரு கால் அவருடைய கரங்கள் முழுவதும் சிராய்ப்புகளுடன் இருக்க அங்கு நடந்து வந்திருக்கலாம். அங்கு நடந்து வந்தார். நீ எங்களிடம் கூற கருதுவது என்ன? நீங்கள் அவரை அங்கு காண முடியவில்லையா? இதோ, அப்படி என்றால் அவரை மரியாதையுடன் நோக்குங்கள் என்றே பொருள். இதோ உலகத்தின் பாபத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. அவர்களில் சிலர், நல்லது, அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் அந்த தச்சனின் மகன். இப்பொழுது அந்த நபர் தீர்க்கதரிசி இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றனர். ஆனால் அவர் தீர்க்கதரிசியாயிருந்தார். அவர் தீர்க்கதரிசியாயிருந்தார். அவன் அறிந்திருந்தான். ஏய், அவன் எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தான் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லையா? ஆம், அவன் அறிந்திருந்தான். மற்ற மனிதனிடத்திலிருந்து வித்தியாசப்பட்டிருந்த அவரை எப்படி அவரால் கூற முடிந்தது? மேசியா வித்தியாசமானவராயிருப்பார். நாம் அதை எப்படி அறிந்து கொள்வோம்? அவர்கள் காணாத ஏதோ ஒன்றை யோவான் கண்டான். நீங்கள் எதை நோக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையே அது பொறுத்தது. இன்றளவு நீங்கள் எதை காண்கின்றீர்கள்? ஒரு மகத்தான பிரபலமான மனிதனை, ஒரு பெரிய ஸ்தாபனத்தை, உங்களுடைய மடிக்குள் விடும் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் காண்கின்றீர்களா? அல்லது நிந்திக்கப்பட்ட கர்த்தருடைய சிலருடைய வழியை பின்பற்ற போகின்றீர்களா? நீங்கள் வேதாகமத்தை புரிந்து கொள்கின்றீர்களா? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்கின்றீர்களா? நீங்கள் மறுபடியும் பிறந்திருந்தால் நீங்கள் அதை காண்பீர்கள். நீங்கள் மறுபடியும் பிறக்கும் வரையில் நீங்கள் அதை காணவே முடியாது. இதோ அவர் வருகிறார். அவன் அவரே வராந்திரத்தில் என்னிடம் கூறினவர் என்றான். சகோதரனே, அவர் என்னிடம் கூறினார், நான் 6 மாதங்களாகவே இங்கு கூக்குரலிட்டுக் கொண்டு வருகிறேன். மாலை வரையில் முழுவதுமாக இங்கே இந்த யோர்தானில் எல்லா இடங்களிலும் மேலும் கீழுமாக இந்த சேற்றில் நடந்து உங்கள் போதகர்களுடன் விவாதித்து, போதகர்களையும் உங்கள் ஸ்தாபனங்களை எடுத்து கடிந்து கொண்டு உங்களுடைய உணர்வுகளை புண்படுத்திக் கொண்டு வந்தேன். ஆனால் அந்த காரியம் இங்கே இருக்கிறது, நான் அதை காண்கிறேன். உனக்கு எப்படி தெரியும்? அதே ஒருவரிடம் வனாந்திரத்தில் கூப்பிடுகளுடைய சத்தமாய் இருக்கும்படி கூறினார். தேவன் இந்த நோக்கத்துக்காக எழுப்பினார். அவர் யார் மேல் நான் ஆவியானவரை காண்பேனோ என்றார். யோவான் அவரை அறிந்திருந்தான். அவன் என்ன செய்தான்? அவன் முதலில் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையை பிரசங்கித்தான். அவன் தேவனுடைய அடையாளத்தை கண்டான். நினைவிருக்கட்டும், மற்ற எந்த நபரும் அங்கு நின்று அதை கண்டனர் என்று எழுதப்பட்டிருக்கவில்லை. யோவான் மட்டுமே அதை கண்டான். நீங்கள் எதை நோக்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை பொறுத்ததாய் அது இருக்கிறது. ஏன் யோவான் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்தான்? ஆசாரியர்களும் மற்றவர்களும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கவில்லை. யோவான் வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து கொண்டிருந்தான். அவர் அதை கண்டான். நாம் மிகவும் வேகமாக முடிப்போம், முடிக்கத்தான் வேண்டும். கல்லறையின் அருகே மார்த்தாள். அவள் தேவனுடைய வார்த்தையை சந்தித்திருந்தாள். அவள் அதை விசுவாசித்தாள். அவள் தேவனுடைய அற்புதத்தை காண்பதற்கு முன்பு அவள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன் பேரில் செயல்பட வேண்டியதாக இருந்தது. அவள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள்.
அவர், மார்த்தாளே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னென்றைக்கும் மரியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அவள், ஆமாண்டவரே என்றாள். அதுதான் செயல்படுதல். நான் விசுவாசிக்கிறேன். மார்த்தாளே, நீ என்னவென்று விசுவாசிக்கிறாய்? நீ உலகத்தில் வருகிறவரான கிறிஸ்து என்றே. அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார்.
அங்கே கல்லறை இடத்திற்கு சென்றார். அங்கு அவர் நின்று கொண்டிருந்தார். நான் வார்த்தையா இருக்கிறேன் என்பதை அவள் உண்மையாகவே விசுவாசிக்கிறாளா என்று நான் காண வேண்டும் என்று கூறி கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அவள் வார்த்தையின்படி நடந்தாள். அவள் மரணம் ஜீவனாக மாறுவதை காண வேண்டியவளாக இருந்தாள். நீங்களும் மரணம் ஜீவனாக மாறுவதை காணக்கூடிய ஒரே படி அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுவதே ஆகும். நீ ஒரு பாவியாய் இருந்தால் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட்டால் அப்பொழுது நீ தேவனுடைய அற்புதத்தை காண்பாய். நீயே தேவனுடைய அற்புதமாகி விடுவாய். நீங்கள் சுகவீனமாய் இருந்தால் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். வைத்தியர், நீ மரிக்கப் போகிறாய் என்கிறார். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படு, அது புதிய ஜீவனை கொண்டு வரும். ஓ என்ன, உங்களை இவ்வளவு நேரம் வைத்திருப்பதற்காக வருந்துகிறேன். இன்னும் 2 காரியங்கள், பின்னர் நான் முடித்து விடுவேன். பாருங்கள், வெறுமனை இன்னும் 2 மட்டுமே, நான் உண்மையாகவே முடித்து விடுவேன். நான் என்னுடைய சகோதரர்களின் நேரத்தை எடுத்துக் கொள்வதற்காக வருந்துகிறேன். பாருங்கள், வெறுமனை 2 மணி நேரங்களே அதற்காக விடப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், நிலச்சண்டையிலே இருந்த ஸ்திரீ, அவள் ஒரு பாவியாயிருந்தாள். அவள் 5 புருஷர்களை உடையவளாயிருந்தாள். ஒரு நாள் அங்கே கொஞ்சம் தண்ணீர் கொள்ள அவள் வெளியே வந்தாள். அவள் தண்ணீரை கிணற்றிலிருந்து எடுக்க துவங்கின போது ஒரு மனிதன், ஸ்திரீயே, தாகத்துக்குத்தா என்று கூறுவதை கேட்டாள். அவள் திரும்பி பார்த்தாள். அவள், யூதர்கள் சமாரியர்களுடன் பேசுவது வழக்கமல்லவே, நான் ஒரு சமாரியஸ்திரி, இது வழக்கம் அல்ல, நீ ஏன் என்னிடம் பேசுகிறீர் என்றாள். அவர், ஆனால் உன்னிடம் பேசிக் கொண்டிருப்பது யார் என்று நீ அறிந்திருந்தால் நீயே என்னிடத்தில் குறிப்பதற்காக கேட்டிருப்பாய் என்றார். அவள், ஏன், கிணறும் ஆழமாயிருக்கிறது, ஒன்றுகளும் இடத்தில் பார்த்தமில்லையே என்றாள். நீ எப்படி தண்ணீர் எடுத்துக் கொள்ளப் போகிறீர் என்றாள். அவர், நான் கொடுக்கும் தண்ணீர் ஆத்துமாவில் கொப்பளித்து பொங்கி வருகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அவள், இப்பொழுது ஒரு நிமிடம் போருங்கள், நீர் ஒரு யூதன், நீங்கள் எருசலேமிலே தொழுது கொள்கிறீர்கள், எங்கள் பிதாக்கள் இந்த மலையில் தொழுது கொண்டு வந்தார்கள் என்றாள். அவர், நான் சொல்கிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் அல்லது எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் தொழுது கொள்ளும் காலம் இப்பொழுது வருகிறது. ஆனால் தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியில் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த சிறிய ஸ்திரீ, இப்பொழுது ஒரு நிமிடம் பொறு, ஏதோ ஒரு வழியில் இந்த நபர் யார் என்று கணித்திருப்பாள் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர் யார் என்பதை அவள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஏனென்றால் அவள் அவரை சமாரியர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அவர் யார் என்று அவள் கேட்டாள். அவர் அவளிடத்தில் ஒரு சில நிமிடங்கள் பேசினார். அவர், சிறிய, போய் உன்னுடைய புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். ஆனால் இப்பொழுது அவர் புத்திசாலித்தனமாக நடக்கிறார் என்றாள். பாருங்கள், அவள் எனக்கு புருஷன் இல்லையே என்றாள். ஓஹோ, அப்பொழுது கோல் பலியிடத்திற்கு சென்றது. பாருங்கள், ஏதோ ஒன்று சம்பவித்தது. என்ன சம்பவித்தது? அவள் தேவனுடைய அற்புதத்தை கண்டாள். நீ கூறியிருப்பது உண்மைதான், ஏனெனில் ஐந்து புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உன்னோடு இருந்து கொண்டிருப்பவனும் உன்னுடைய புருஷன் அல்ல. நீ இந்த உண்மையை அப்படியே கூறினாய் என்றான். அவள் திரும்பினாள். தேவன் பல ஆண்டுகளாகவே ஜனங்களுக்கு மறித்து விட்டதாக இருந்தார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவர்களுடைய ஆசாரியர்களும் ரபிகள் போன்றவர்களும் அவர்கள் தேவனை குறித்து பேசியிருந்தனர். ஆனால் ஒருவர் வரப்போகிறார் என்பது வேதத்தில் வாக்களிக்கப்பட்டிருந்தது. அவள், நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்றாள். புரிகின்றதா? மேசியா வருகிறார் என்பதை நாங்கள் அறிவோம். இப்பொழுது நான் இதை குறித்து உறுதியாக கூறட்டும். மேசியா வருகிறார் என்பதை நாங்கள் அறிவோம். நான் இதை அவரிடம் கேட்பேன். அதற்கு அவருடைய வார்த்தை என்னவா இருக்கிறது என்பதை நான் காண்பேன். தேவனை அறியாத ஒரு மனிதன் அதை என்னிடம் கூற முடியாது. கிறிஸ்து என்று அழைக்கப்படுகின்ற மேசியா வருகிறார் என்பதை நாங்கள் அறிவோம். அவர் வருகிற போது அவர் இந்த காரியத்தை செய்வார். நாங்கள் அவருக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அவர் நாரே அவர் என்றார். அது போதுமானதாக இருந்தது. அவள் ஊருக்குள்ளே ஓடினாள். அவள், நான் செய்திருக்கிற காரியங்களை என்னிடம் கூறின ஒரு மனிதனை வந்து பாருங்கள் என்றாள். அவள் அந்த செய்தியை கொண்டு வருவதற்கு முன்பு அவள் தேவனுடைய அற்புதத்தை முதலில் காண வேண்டியதாக இருந்தது. அவள் தேவனுடைய அற்புதத்தை காண்பதற்கு முன்பு அவள் தேவனை அவருடைய வார்த்தையின்படியாய் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அது முற்றிலும் உண்மை. ஓ என்ன, நாம் எவ்வளவாய் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகக்கூடும். நாம் மற்றொன்றுக்கு செல்வோம். பெந்தேகோஸ்தே, அவர்கள் வார்த்தையோடு நடந்த பிறகு, அவர்கள் வார்த்தையை கண்ட பிறகு, அவர்கள் வார்த்தையை விசுவாசித்த பிறகு, ஆனால் அவர்கள் பெந்தேகோஸ்தே அற்புதத்தை காண்பதற்கு முன்பு அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்தது. புரிகின்றதா? நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பிறனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள் என்று வார்த்தை உரைத்திருந்தது. இப்பொழுது 8 நாட்கள் கழித்திருந்ததால் மத்தேயு மார்க்குவை நோக்கி, உனக்கு என்னவென்று தெரியுமா, அன்று நாள் நான் ஒரு வினோத உணர்ச்சியை உடையவராயிருந்தேன். அது பரிசுத்த ஆவியாகத்தான் இருக்க வேண்டும். அவர் நம்மை இங்கே காத்திருக்கும்படி கூறினார். பாருங்கள், அது இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்றான். ஓ, நாம் இன்னும் ஒரு நாள் காத்திருப்போமாக. 9வது நாள் வருகிறது. நல்லது. இப்பொழுது 9 நாட்களுக்கு முன்பு அவர் நம்மை இங்கே மேலே போகும்படி கூறினார். நிச்சயமாகவே நாம் அதை பெற்றிருக்கிறோம் என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? நாம் அவரை விசுவாசித்த போதே நாம் அதை பெற்றுக்கொள்ளும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அவருமா நினைக்கவில்லையா? ஓ, நீங்கள் நல்ல பாப்டிஸ்டுகள். புரிகின்றதா? நான் விசுவாசிக்கிறேன். நாம் அதை பெற்றுக்கொண்டோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவர் நம்ம இங்கே மேலே வரும்படி கூறினார். நான் என்ன நினைக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் இங்கே மேலே வந்தவுடனே அவர் என்ன கூறினார் என்பதற்கு நாம் கீழ்ப்படிந்தோம் என்று நான் நினைக்கிறேன் என்றான். ஆனால் அவர் என்ன கூறினார்? நீங்கள் இங்கே மேலே சென்ற உடனே நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் கூறவில்லை. 5 நாட்கள் அல்லது 9 நாட்கள் காத்திருங்கள் என்று அவர் கூறவில்லை. அவர் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் என்றார். அதுதானது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். புரிகின்றதா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட்டு அதனோடு தரித்திருங்கள். ஒவ்வொரு நாளும் சாத்தானோடு அணுக்கமாக எதிர்த்து நின்று அதனோடு எழுதியிருக்கிறது என்று போராட வேண்டும். அது நிறைவேறத்தான் வேண்டும். நீங்கள் வார்த்தையின்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். பாருங்கள், அப்பொழுது நீங்கள் தேவனுடைய அற்புதத்தை காண்பீர்கள். அது உண்மை. ஆனால் முதலில் நீங்கள் அதன் பேரில் செயல்பட வேண்டும். அவர்கள் அங்கே வேலை சென்றனர். அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனர். அவர்கள் அங்கேயே தரித்திருந்தனர். 9வது நாள் வந்தது. என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சகோதரர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று பேதுரு கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. மார்க் எழுமி நின்று, உங்களுக்கு என்னவென்று தெரியுமா சகோதரர்களே, நாம் அதை அப்படியே விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்வோம், ஏனென்றால் நாம் கீழ்ப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று கூறியிருப்பான். இல்லை, நீங்கள் முழுமையாக கீழ்ப்படுத்திக் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டேன் என்கிறீர்கள். அதாவது அது முழுமையான கீழ்ப்படிதல் அல்ல. புரிகிறதா? நீங்கள் நான் ஒரு சபையில் சேர்ந்து விட்டேன் என்கிறீர்கள். அது கீழ்ப்படிதல் அல்ல. பாருங்கள், நான் அப்போஸ்தலனுடைய பிரமாணத்தை மீண்டும் மீண்டும் ஒப்பிக்கிறேன். இன்னமும் அதுவல்ல கீழ்ப்படிதல். ஓ சகோதரனே, நான் என்னுடைய பொய்யத்தலையும் களவாடுதலையும் விட்டுவிட்டேன். நான் நீசத்தனமான எந்த காரியத்தையும் செய்யறதில்லை. இன்னமும் அதுவல்ல கீழ்ப்படிதல். அது ஒரு பிறப்பாய் இருக்க வேண்டும். ஏதோ காரியம் சம்பவித்தாக வேண்டும். நீங்கள் மறித்திருக்க வேண்டும். ஏதோ காரியம் உங்களில் பிறக்க வேண்டும். ஓ, அவர்கள் அநேக நாட்கள் காத்திருந்த பிறகு 9 நாட்கள் கடந்து விட்டன. அவர்கள், நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்வோம்? நம்முடைய ஊழியத்தோடு தொடர்ந்து செல்வோம். உலகமும் அங்கு மறித்துக் கொண்டிருக்கிறது. இனி அமையம் காத்திருக்க வேண்டும் என்றனர் பேதுருவோ. ஆனால் அது இன்னமும் சரியா இல்லை என்று ஏதோ ஒன்று என்னிடம் சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அது வார்த்தைக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிவதல்ல. பாருங்கள், பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்மீது அனுப்புவதை குறித்து தேவன் நமக்கு வாக்களித்த அற்புதத்தை காண நாம் எதிர்பார்க்கின்றோம் என்றால், ஏதோ ஒன்று சம்பவிக்கும் வரைக்கும் நாம் இங்கேயே காத்திருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் அது இந்த விதமாக வரும் என்று வேதம் கூறியுள்ளது. யோவேல், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், வானத்திலும் பூமியிலும் அதிசயங்களை காட்டுவேன் என்று உரைத்திருக்கிறான். தீர்க்கதரிசி ஏசாயா பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவரை இளைப்பாறப்படத்தக்க இழைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் என்று கூறியுள்ளான். இப்பொழுதும் சகோதரர்களே, நாம் எந்த அனுபவத்தையுமே காணாமல் இப்படியே இங்கிருந்து வெளியே நடந்து போய்விட முடியாது. பாருங்கள், நாம் ஏதோ ஒன்றை கற்றுக் கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் அவர் பெயரால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் இங்கே காத்திருங்கள் என்றார். நான் இங்கு உள்ளே வந்த போது எனக்கு இருந்ததை காட்டிலும் வேற எந்த பலனையும் நான் ஒருபோதும் பெற்றிருக்கவில்லை. நான் முழு இரவும் இங்கே இருந்திருக்கிறேன், அடுத்த இரவும் நான் இங்கே இருந்திருக்கிறேன், நான் 9 இரவுகளாக இங்கே இருந்து வருகிறேன். நான் உள்ளே வந்தபோது நான் இருந்ததை போன்றே அப்படியே அதே விதமாக இன்னமும் நான் இருக்கிறேன். நாம் பலனை பெற்றுக் கொள்வோம் என்று அவர் நம்மிடம் கூறினார். எனவே நாம் தொடர்ந்து அப்படியே காத்துக்கொண்டே இருப்போம் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. அப்பொழுது திடீரென்று அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதாக கீழ்ப்படிந்த போது அப்பொழுது அவர்கள் பெந்தேகோஸ்தே அற்புதத்தை கண்டனர். அவர்கள் அக்கினி கட்டிடத்திற்குள் விழுவதை கண்டனர். அக்கினி ஸ்தம்பம் ஜனங்கள் மத்தியில் கீழே இறங்கி வந்தது. பிரிஞ்சிருக்கும் நாவுகள் போன்ற பெரிய நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் அவர்களுக்கு தந்தறிந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். ஏதோ ஒன்று சம்பவித்தது. எப்பொழுது அவர்கள் அதை ஏற்கனவே பெற்றுவிட்டதாக அவர்கள் தங்களுடைய தீர்மானத்தை செய்த போதா? இல்லை, அவர்கள் முழுமையாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அவர்கள் பெந்தேகோஸ்தே அற்புதத்தை கண்டனர். இன்றைக்கும் அது அவர்ணமாகவே இருக்கிறது. நீங்கள் அதே காரியத்தை செய்ய வேண்டும். இப்பொழுது நண்பர்களே, நான் உண்மையாக இந்த ஒன்றோடு முடிக்க உள்ளேன். நான் மற்றொரு பக்கத்தை திரும்ப போகிறதில்லை. சரி, நான் இதை கூறும் போது அடுத்த மனிதர்
ஆயத்தமாகுங்கள்.
இப்பொழுது பொருளும் பரிசுத்தர், பெந்தேகோஸ்துக்காரன், சபையை உடைப்பவன், மாய்மாலக்காரன், பெயல் சபோல், சொப்பனக்காரன் என்று மோசமாய் அழைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தாலும் அழைக்கப்பட்டிருந்தாலும் அழைக்கக்கூடிய ஒவ்வொன்றினாலும் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உங்களை இளவர் நினைக்கிறார்கள். சொப்பனக்காரன், பெயல் சபோல், கள்ள தீர்க்கதரிசி, இயேசு மாத்திரமே மோசமாய் அழைக்கக்கூடிய ஒவ்வொன்றினாலும் அழைக்கக்கூடிய எல்லாவற்றினாலுமே. ஆனால் உண்மையான தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலம், அவருடைய உண்மையான தீர்க்கதரிசியின் வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலம் நாம் என்ன செய்கிறோம்? நாம் காண்கிற காரியங்களையே நாம் காண்கிறோம். ஓ, அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள். அவர்கள் தூர தேசத்தில் இருந்து வருவார்கள். நம்முடைய ராஜாவோடு விருந்துண்ண அவருடைய விருந்தினராய் உண்ணப்போகும் இந்த யாத்திரிகர் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தெய்வீக அன்பினால் ஜொலிக்கும் அவருடைய பரிசுத்த முகத்தை காண்பார்கள். அவருடைய கிருபையின் ஆசீர்வாதத்தில் பங்கு கொண்டு அவருடைய கிரீடத்தில் ரத்திர கற்களாய் பிரகாசிப்பர். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அப்பொழுது நம்முடைய சோதனைகள் தீர்ந்துவிடும். ஓ, நம்முடைய கர்த்தர் இந்த நேரத்தில் வருவாரானால் பாவத்தில் இருந்து விடுதலையானவர்களுக்கு அது என்னவாயிருக்கும்? ஓ, அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருமா அல்லது துக்கத்தையும் ஆழ்ந்த மனக்கசப்பையும் கொண்டு வருமா? நம்முடைய கர்த்தர் மகிமையில் வரும்போது நாம் அவரை ஆகாயத்தில் சந்திப்போம். நாம் அவருடைய வார்த்தையின் பேரில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
ஆமென்.
நீங்கள் எதை வேண்டுமானாலும் கூப்பிடுங்கள். நாங்கள் மேசியாவின் அடையாளத்தை எங்கள் மத்தியில் காண்கிறோம். நாங்கள் ஒரு அக்கறை சம்பத்தை காண்கிறோம். அதை மறுதளிக்க முடியாதே. அவர்கள் எங்களை என்ன வேண்டுமானாலும் அடைக்கட்டும். தேவன் இங்கு இருக்கிறார். விஞ்ஞானம் அதை புகைப்படம் எடுத்துள்ளது. ஏன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அது இதுவரையிலும் சரித்திரத்தில் நடந்ததே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் புகைப்பட கருவியின் எந்திர கண் அது அவர் என்று கூறுகிறது. அங்கு ஒரு ஒளி அந்த கண்ணாடி வில்லையில் பட்டது. முதலாவதாக தேவனுடைய வார்த்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரங்கள். அவர்கள் வேண்டுமானாலும் உங்களை வெளியே உதவி தள்ளட்டும். வேண்டுமானால் அவர்கள் யாவரும் தங்களுடைய உதவியை உங்களுக்கு காண்பிக்கட்டும். ஆனால் நீங்கள் தேவனுடைய அற்புதத்தை காண வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையின் பேரில் செயல்படுங்கள். இயேசு சோதோமி நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று வாக்களித்துள்ளார். அந்த தூதன் கீழே இறங்கி வந்தார். தேவன் ஒரு மனித சரீரத்தில் வெளிப்பட்டு தன்னுடைய முதுகை கூடார பக்கமாக திருப்பி கூறினார். ஆபிரகாம் யார் என்றே அறியாமல் பாசாங்கு செய்வது போல ஆபிரகாமே என்றார். ஆபிராம் அல்ல. அதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் அவருடைய பெயரை அவர் மாற்றியிருந்தார். உன்னுடைய மனைவி சாராள் எங்கே? சாராய் என்றல்ல, சாராள். உன்னுடைய மனைவி சாராள் எங்கே? அவனை தகப்பன் என்னும் பெயரால் அழைத்தார். அவளை ராஜகுமாரத்தி என்னும் பெயரால் அழைத்தார். ஓஹோ, அவர் யாராக இருந்தார்? அப்பொழுது அவர் யாராக இருந்தார் என்பதை உடனடியாக ஆபிரகாம் அறிந்து கொண்டான். அவன் அவளுக்கு பின்னே கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அவர், ஆபிரகாமே, நான் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். நான் உனக்கு கொடுத்த என் வாக்குத்தின்படியாய் நான் உள்ளத்திற்கு திரும்ப வரப்போகிறேன் என்றால் இப்பொழுது நீ இத்தனை வருடங்களாக காத்திருக்கிறாய். 25 ஆண்டுகளாக நீ அதற்காக காத்திருக்கிறாய். நீ வார்த்தையோடு சரியாக தரித்திருந்தாய், வார்த்தையின் பெயரில் செயல்பட்டாய். நீ இந்த உலகத்தை சேர்ந்தவன் என்பதையும் கூட நீ மறுதளித்தாய். நீ அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறாய். தேவன் தாமே கட்டி உண்டாக்கியதும் வரப்போகிறதுமான ஒரு நகரத்தை நீ நாடிக்கொண்டிருக்கிறாய். பெறப்போகும் இந்த பிள்ளையின் மூலம் நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று நான் உனக்கு வாக்களித்தேன். நான் அதை வாக்களித்திருக்கிறேன். நீ வார்த்தையின் பேரில் செயல்பட்டிருக்கிறாய். இப்பொழுது நீ தேவனுடைய அற்புதத்தை காணப்போகிறாய் என்றார். என் ஆண்டவரே, நான் அதை எப்படி காண்பேன்? உன் மனைவி சாராள் எங்கே? உனக்கு பின்னே கூடாரத்தில் இருக்கிறாள். நான் உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வரப்போகிறேன் என்றார். அப்பொழுது சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அவர், சாராள் ஏன் நகைத்தாள் என்றார். அவன் தேவனுடைய வார்த்தையின் பேரில் செயல்பட்டான். அவன் தேவனுடைய அற்புதத்தை கண்டிக்கொண்டிருந்தான். சோதோமின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் என்றார். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையின் பேரில் செயல்படுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய அற்புதத்தை காண்பீர்கள். அது என்ன? நாம் இங்கே நின்று அண்மையில் சபைக்காலங்களை பிரசங்கித்து அவைகளை விளக்கி காட்டின போது அங்கே மேலே உள்ள அந்த சிறு அடையாளம் அவைகளை இங்கே பலகையில் வரைந்தது. இந்த கூட்டத்தில் இப்பொழுது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை காட்டிலும் அதிகமானவர்கள் இருந்தனர். நான் பேசிக் கொண்டிருந்த போதே ஜொலிக்கு மொழியானது கீழே இறங்கி வந்து அங்கே பின்னாக சென்று அந்த சுவற்றின் மீது தொங்கினது. ஒரு நிழல் அதன் மீது வந்தது. எல்லோரும் அதை பார்த்துக் கொண்டிருந்த போது அந்த சபைக்காலங்களை அவைகள் அங்கிருந்த விதமாகவே சரியாக அளந்தது. அந்த நாளில் அங்கிருந்தவர்கள் எத்தனை பேர் இப்பொழுது இங்கு இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். புரிகின்றதா? உங்களுடைய சொந்த கண்களினால் அதை கண்டீர்கள். அதிகமாக இருந்தது. முதலில் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட போது அது உண்மை என்று வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தேவனுடைய அற்புதத்தை நாம் கண்டோம்.
Oh Jesus is coming soon altogether. Our trials will then be o'er.
இயேசு சீக்கிரமாய் வருகிறார். எல்லோரும் சேர்ந்து அப்பொழுது நம்முடைய சோதனைகள் தீர்ந்துவிடும். ஓ, நம்முடைய கர்த்தர் இந்நேரத்தில் வருவாரானால் பாவத்திலிருந்து விடுதலையானவர்களுக்கு அது என்னவாக இருக்கும்? ஓ, அப்பொழுது சந்தோஷத்தை கொண்டு வருமா, அல்லது துக்கத்தையும் ஆழ்ந்த மனக்கசத்தையும் கொண்டு வருமா? நம்முடைய கர்த்தர் மகிமையை வரும்போது நாம் அவரை ஆகாயத்தில் சந்திப்போம். ஆமென். ஏன் நாம் அவருடைய வார்த்தையின் பேரில் விசுவாசம் கொண்டு தீவட்டியில் எண்ணெயுடையவர்களாய் அதை சுத்தம் செய்து எரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளையும் உங்கள் கனிகளையும் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் மற்ற மனிதர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. என்ன சம்பவிக்கும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையின் பேரில் செயல்படுங்கள். நாம் அவரை ஆகாயத்தில் சந்திப்போம். அதில் எந்த ஒரு சந்தேக நிலுமே இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் முடிக்கப் போகிறேன். மூன்றில் ஒரு பாகத்தை மட்டுமே பேசினேன். கர்த்தருக்கு சித்தமானால் நான் அதை வேறொரு சமயத்தில் முடிப்பேன். தேவன் நம்மோடு இருந்தால் அவருடைய அற்புதங்கள் எங்கே? புரிகிறதா? நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? ஓ தேவரே, வரப்போகும் ஆண்டை நாங்கள் காண்போமாக. வரப்போகும் ஆண்டில் எங்களுடைய இருதயங்கள் ஒரு சபை ஸ்தாபனத்தால் அல்லது ஒரு கோட்பாட்டினால் ஒரு கை குலுக்குதலினால் அல்லது மார்க்கம் என்று அழைக்கப்படுபவர்களினால் திருப்தடையாமல் இருப்பதை நாங்கள் காண்போமாக. அற்புதத்தை செய்யும் தேவனுடைய வல்லமையையும் தேவன் எங்களுடைய சொந்த இருதயங்களில் இருந்து உலகத்தை எடுத்து போட்டு கிறிஸ்து உருவாகுவதை நாங்கள் உணரும் வரையில் நாங்கள் திருப்தி அடையாமல் இருப்போமாக. இப்பொழுது இன்றிரவு நாளை ஏதோ ஒன்றை தொடர்பு செய்வது இல்லாமல் அவரிலும் அவருடைய வளர்ச்சியிலும் வளருவோமாக. நாங்கள் அவரை சந்திக்கும் வரைக்கும் நாங்கள் அவரில் வளருவோமாக. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
Room, room, yes there is room, there's room at the fountain for thee. Room, room, yes there is room.
இடம், இடம், ஆம், இடம் உண்டு. ஊற்றண்டை உனக்காக இடம் உண்டு. இடம், இடம், ஆம், இடம் உண்டு. ஊற்றண்டை எனக்காக இடம் உண்டு. எங்கள் பரலோக பிதாவே, தாழ்மையுள்ள ஆத்மாவோடும்
ஆவியோடும் கரகரப்பான என் சத்தத்தில் இந்த சில துண்டு துண்டான அல்லது இணைவற்ற வார்த்தைகளை கர்த்தாவே நீர் அவைகளை எடுத்து அவைகளை ஒன்று சேர்த்து பொறுமையாக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, ஆனால் என்னுடைய சிந்தையில் என்ன தோன்றினதோ அதை அப்படியே கூறுகிறேன். ஒவ்வொரு நபருடைய இதயத்திலும் அதை பதிய செய்யும். அது அளிக்கப்பட்ட மனப்பான்மையோடு அவர்கள் அதை கண்டு விசுவாசிப்பார்களாக. இதாவே அது அவர்களுக்கான நம்பிக்கை ஆதாரங்களை உண்டு பண்ணுவதாக. அது அவர்களுக்கு கிறிஸ்துவை கொண்டு வருவதாக. இதாவே இன்று நம்ம எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் பேரில் செயல்பட்டு காத்திருக்கிறோம். கர்த்தாவே இந்த சகோதரர்களை ஆசீர்வதியும். இதாவே அவர்களுடைய நேரத்தில் சிறிது எடுத்துக் கொண்டதற்காக என்னை மன்னியும். நீர் அவர்களை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்க ஒரு விதமான முறையில் தேவனுடைய வல்லமை இங்கே கட்டிடத்தினூடாக விட பாவிகள் வீடத்தண்டை வரும்படியாய் தங்களுடைய வழியில் கல்வாரிக்கு அழுது கொண்டு செல்லும்படியாய் வியாதியஸ்தர் சுகமாக்கப்பட்டு மகத்தான அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட ஜீவனுள்ள தேவனின் வல்லமையானது அற்புதத்தை செய்வதை நாங்கள் காண வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதற்காக காத்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா? தேவன் நம்மோடு இருந்தால் நாம் அவருடைய அடையாளத்தை காண்போமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற மேசியாவின் அடையாளம் எங்கே? அந்த மேசியா மாறாதவராயிருந்தால் அவர் அதே அடையாளத்தை உடையவராயிருப்பார். அவர் எங்கே? அவர் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்? நாம் எந்த ஸ்தாபனத்தோடு சேர்ந்து மேசியாவையும் அவருடைய அடையாளத்தையும் கண்டறிய முடியும்? நாம் அதை கண்டறிய எந்த வீட்டில் பிரவேசிக்க முடியும்? அதை குறித்து சிந்தியுங்கள். சகோதர நபில் வருந்துகிறேன்.
Behold, I speak to thee, my people, this night, as I have brought forth this my prophet. Yea, as he has stood in the midst of thee to exhort thee, yea, that thou should turn to me, the true and living God. For I say unto thee that I do now manifest my spirit in the midst of thee. For I say unto thee, my dearly beloved children, this night, as thou shalt in this coming year, as thou shalt be moved closer unto me, I say thou shalt see my hand outstretched. Thou shalt see many of my people brought closer unto me. Yea, thou shalt be brought into the unity of my faith, and thou shalt see my hand outstretched. For I say that I shall rise up in a great and mighty way. Thou shalt see these signs and wonders that I have longed to display in the midst of thee, and thy sick body shall be made whole. For I say unto thee that I, the true and living God, shall pour out mercy unto thee. I say that I shall cleanse thee from all thy sins. I say unto thee this night, my prophet, thou shalt prepare. Yea, thou shalt go once again. And I say that as thou goest forth, my hand shall be outstretched in a greater way. And thou shalt see things confirmed in thy ministry thou hast not heretofore.
Hallelujah. Hallelujah. Bless thy name, Jesus. Thank you, Lord. Hallelujah.
Thank you.
Hallelujah.
Thank you.
Hallelujah. Hallelujah.